விசேஷத்தில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொகுதியாவர்களும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த வாழ்த்துக்களோடு மீண்டுமான இந்த தொடர்பத்தில் தேவனை கூட்டி சேர்த்தமைக்காக அவர்கள் நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்துட்டு நாம் கடந்து செல்வோம். இன்றைய மாதத்துக்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு முன்னால், கடந்த வாரம் சகோதரர்கள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு அன்பாக பேசியிருப்பார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளில் அல்லது கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் மிக பிரபலமானதாக நம்பப்படுவது அற்புதங்கள், அடையாளங்கள், அந்நிய பாஷை, தீவிர தரிசனம் சொல்லுவது என்ற அந்த காரியங்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட முழு கிறிஸ்தவ மண்டலமே நாம் சொல்லலாம், 99% கிறிஸ்தவர்களுமே நாம் சொல்லலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எதன் பின்னால்தான் போகிறாங்க, எதை வந்து விசுவாசிகளுக்கான ஒரு விசேஷித்த அடையாளம் என்று நம்பி கண் மூடிட்டு அதன் பின்னால போகிறாங்க என்று பார்த்தா, இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்நிய பாஷை, சிறுக தரிசனம் சொல்றது, தரிசனம் பார்க்கறது. சகோதர சகோதரிகள், இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. எல்லா சபைகளிலும், எல்லா கிறிஸ்தவ கூட்டங்கள்ல, தொலைக்காட்சிகள்ல, கேசட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் அங்க செலுத்தி கொண்டு அங்க இருக்கு. ஆனா தேவனுடைய வசனத்துல இருக்கு. போன வாரம் சகோதரர்களுக்கு மிக தெளிவாக இந்த காரியங்களை பற்றின சத்தியம் என்ன என்பதை உங்களுக்கு மத்தியில் பேசியிருப்பார். நீங்கள் அதை புரிந்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். புரிந்தது மாத்திரமல்ல, அதுல இருக்கிற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஆனா அது ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமான அனுபவமா இருக்கலாம். ஏன்னா இந்த கிளாஸஸ் நாம் இங்கே மாத்திரம் எடுக்கல, அநேக பகுதிகளில் எடுத்திருக்கோம். அநேக சகோதரர்கள் இந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறாங்க. ஆனா இவைகள் எல்லாம் பற்றின சத்தியம் தெரிந்து கொள்ளும் போது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையா இருந்து அதை மேற்கொண்ட, ரொம்ப ஜெபித்து கண்ணீரோட மேற்கொண்ட சகோதரியை நீங்க என்ன போல இருக்கிறாங்க. ஏற்ற சமயத்தில் நீங்க அவங்களை பார்த்து, ஆனா இவைகள் எல்லாமே வேதத்துல ஆதரிக்கப்படுவதில்லை என்பது போன கிளாஸ்ல உங்களுக்கு தெரியவாது. ஆனா அந்த அனுபவத்துல போனவர் அற்புத அடையாளங்கள் செய்யறது, வாங்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, கேட்கறது, சீர்க தரிசனம் பார்க்கறது, சொல்றது, அனுபவங்களுக்கு போயிட்டா சகோதர சகோதரிகளுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான். ஆனா தேவனுடைய ஆவி உங்களை வழி நடத்தும். அந்த சத்தியத்தினுடைய ஆவி உங்களை சத்தியம் என்னவோ அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் விசுவாசம். ஆனா நீங்கள் உணர்ந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மைதான். அது மொழியிலே நாம சொல்ல தரிசனம் பார்க்கிறதுமா, சீர்க தரிசனம் சொல்லிருக்கலாம், நடந்திருக்கலாம், அற்புத அடையாளங்களே உங்களுக்குள்ள நிறைவேறிக்கலாம், உண்மைதான். அது பொய்யும் சொல்லல, ஆனா எது மொழினா இதெல்லாம் ஏழைய வல்லமையில நடக்குது. அது இதற்கமேங்கிற சாத்தானுடைய வல்லமை. சாத்தான் வேறு ஒரு ஏற்றுமாக வந்து இன்னைக்கு தங்கள் ஏற்றுமையை விசுவாசிக்கிற உண்மையான ஜனங்கள் மத்தியில அவர்களை வஞ்சிட்டு அவர்கிட்ட இல்ல வேறவர்கிட்ட இல்ல தன்னிடத்துல ஈர்த்து கொள்வதற்கு சாத்தானுக்கு ஒரு தந்திரமான ஒரே வசன பகுதி இருந்தால வாசிக்கலாம். உபாகம் 13 முதல் 3 வசனங்கள் வாசிக்கும்.
யாருடைய
தரிசிகள் போதகர்கள் உங்களுக்குள்ள எழும்பி உங்களுக்காக காண்பிப்பேன் என்று சொல்லி காண்பிப்பார்களே. ஆனால் அப்புறம் அவன் சொன்ன அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தாலும் அப்படின்னா என்ன ஆகும், நடக்கும், நடக்கும் தான் நடக்கும். ஆனா வரலாம் என்ன சொல்றது நெக்ஸ்ட், நீங்க என்ன பண்ண கூடாது, நிறைய எழுதி சொல்லுவாங்க செய்வாங்க, அவங்க சொன்னது நடக்கும், அவங்க செய்யறது நெஜம் தான், ஆனா நீங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம், நம்பாதீங்க. ஏன்னா வசனம் பாருங்க, இது மூணாவது வசனம் தான் முக்கியம், இந்த மாதிரி பல தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் இறங்கி என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ செஞ்சு காமிப்பாங்க. சாத்தானுடைய வல்லமையில அவர்கள் செயல்படுறதுனால அந்த வல்லமை சில விஷயங்கள் செய்யும், அது நடக்கும். ஆனா நீங்க கேட்காதீங்க, அதை நீங்க அதை நம்பாதீங்க, நீங்க அதை பின்னால போடாதீங்க, நீங்க அதை பின்பற்றாதீங்க. தேவன் உங்களை சோதிக்கிறார், மையான போவன் அவருடைய வார்த்தையில் இருக்க அவருடைய வல்லமை அது போதிப்போம், அவருடைய ஆளுநர் இருக்க அந்த வல்லமையான வழி நடத்தல் அது போதிப்போம், அதுக்கு மேல வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, வேற எந்த அடையாளம் தேவையில்லை, வேற எந்த அற்புதம் தேவையில்லை. இதை உணர்ந்து இது போதும் என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படைந்து நடந்து கொள்ளுகிறீங்களா, இல்ல சாத்தானுடைய வஞ்சகமான தந்திரமான சில ஈர்ப்புகளுக்குள்ளார் ஈர்க்கப்பட்டு வழிவிளைகிறீங்களா, தேவன் அங்க சோதிச்சு பார்க்கிறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த இதுதான் நமக்கு. அதனால நம்மளோட சகோதரிகளே, தேவன் ரொம்ப ஆச்சரியமான உழைப்புள்ள உங்களை வழி நடத்துறார். அறியாமையின் காலம் வேற, ஆனா இப்போ அறிந்து கொண்டோம் தேவனுக்கு நம்மை முழுசும் பரிசுத்தமாக ஒப்புக்கொடுப்போம். தேவன் மேன்மேலும் உங்களை இந்த சத்தியத்தில் வழி நடத்துவார். சரி, இன்னைக்கு ஒரு அருமையான பாடம் நம்ம பார்க்க போகிறோம், ஆனா பெரிய பாடம். இந்த ரெண்டு பாகத்தில் எடுக்கணும், ஒரு பாகத்தில் எடுக்க போறோம் நாம, அதனால கொஞ்சம் வேகமா போனா நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்க உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சரித்திரம், சர்ச் ஹிஸ்டரி, சகோதர சகோதரிகள், சபைக்கு சரித்திரம் இருக்கா? அதாவது கிறிஸ்துவனுடைய உண்மையான சபை அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கானா? ஆம் சகோதர சகோதரிகள், கிறிஸ்து இயேசுவின் உண்மையான சபை அவரால 2000 வருஷத்துக்கு முன்னால ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த சபை 2000 வருஷ காலத்தை கடந்துட்டு இன பூமியில இருக்கு என்று சொல்லும் போது நிச்சயம் அதுக்கு சரித்திரம் இருக்கும். யார் அது தெரிஞ்சு வச்சிருப்பான்? தேவனுக்கு மாத்திரமே அந்த சபையினுடைய சரித்திரம் அவருக்கு தெரியும். அவர் அதை வேகத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். சகோதர சகோதரி, எப்படின்னா கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மூலமாக அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் இந்த சபையினுடைய சரித்திரத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். சபையினுடைய சரித்திரம், கிறிஸ்து இயேசுவின் உண்மையான சபையுடைய சரித்திரம் பைபிள்ல ரெண்டு புத்தகங்கள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கு. முதல் புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபையினுடைய உண்மை சரித்திரமே அருமையா சொல்லியிருக்கிறாங்க தேவன். அதே போல மத்தையும் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் கூட நம்ம பார்க்கும் போது உண்மையான கிறிஸ்து இயேசுவின் சபையுடைய சரித்திரம் அங்க மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் மத்தேயு என்ற இந்த ரெண்டு புத்தகத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய உண்மையான சபையின் சரித்திரம் வரலாறு தேவன் அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு அந்த சரித்திரத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சகோதர சகோதரி, வசனம் ஆரம்பிக்கலாம். நாம வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனங்கள் 12-13 வசனங்கள்.
அப்பொழுது
அப்போஸ்தலன் யோவானுக்கு பத்மபூரியில தேவனை வெளிப்படுத்தின விசேஷம் அங்க கொடுக்கிறார் கர்த்தர் இயேசு மூலமாக. அப்படி கொடுக்கும் போது அவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்க்க திரும்பும் போது ஏழு பொன் குத்து விளக்குகள் பார்க்கிறார். அந்த ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரா ஒருத்தர் இருக்கிறதையும் அங்க பார்க்கிறார். என்ன இது ஏழு பொன் குத்து விளக்குகள், அதன் மத்தியில மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரா ஒருத்தர் இருக்கிறது, யாரை குறிக்கும்? அதே வேளையில் பதினோராம் வசனம் கூட வாசி, அந்த மனுஷகுமாரன் தனது வலது கரத்துல ஏழு நட்சத்திரங்களை வேற ஏந்தி கொண்டிருந்திருக்க. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷமே கொடுக்க ஆரம்பிக்கும் போது யோவான் பார்த்த முதல் தரிசனம் ஏழு பொன் குத்து விளக்குகள், ஏழு நட்சத்திரங்கள் பார்க்கிறார். இது எப்ப பார்த்தாருன்னா உண்மையிலேயே தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா யோவானுக்கு இந்த சபையினுடைய சரித்திரத்தை வெளிப்படுத்த சித்தமான போது இது சொல்றார். வசனம் வாசிங்க, ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க. சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியவைகள் எப்ப சீக்கிரத்துலன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்படும் போது, அதாவது முதலாம் நூற்றாண்டுல அது கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப கொடுக்கப்பட்ட சமயத்துல இருந்து கொஞ்சம் சீக்கிரத்துல அந்த 2000 வருஷம் காலப்பகுதியில உண்மையான கிறிஸ்தியின் சபை எவ்விதமான அனுபவங்களுக்குள்ள எல்லாம் போகும், என்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு அனுமதிக்கப்படும் அனுபவங்கள் இது எல்லாம் சம்பவிக்க போது அதை முன்கூட்டியே யாருக்கு தெரிவிச்சுட்டார்? தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா யோவானுக்கு அங்க தெரிவிக்கிறான். அவங்க சொல்லும் போது பியூச்சர், ஆனா இதை நம்ம படிக்கிற இப்போ அதுல என்ன இருக்குது, பாஸ்ட் ஆயிருக்கு, 2000 வருஷம் கடந்துட்டோம். அவங்க என்னென்னலாம் நடக்கும் சொன்னாங்களோ அதெல்லாம் சொன்ன மாதிரியே அழகாக நிறைவேறி உண்மையான சபையின் சரித்திரமா இன்னைக்கு நம்ம கிட்ட அது. இப்ப நாம 2000 வருஷத்துக்கு திரும்பி பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவின் சபை எவ்விதமான அனுபவங்களுக்கு எல்லாம் போனாங்க, அது நம்ம இன்னைக்கு அங்க பார்க்கணும். இந்த தரிசனம் கொடுக்கும் போது யோவான் பார்க்கிறாரு ஏழு பொன் குத்து விளக்கு, ஏழு நட்சத்திரங்கள். இந்த ரெண்டினுடைய ரகசியம் என்ன? இது ரெண்டினுடைய ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யும் போது சகோதர சகோதரிகளே நமக்கு சபையினுடைய சரித்திரம் அங்க புரியுது என்று பார்ப்போம். ஆனா இதை பற்றி விளக்கம் சொல்லும் போது ஏழு பொன் குத்து விளக்குகள், அதன் மத்தியில யார் இருந்தார்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானம் கண்டிப்பா யாரு புரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற அடையாளமா இருக்கு. அப்போ அவரு சுற்றி இருக்கிற அந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் சகோதர சகோதரிகளே இது எதை குறிக்குது என்று நாம் அங்க பார்க்கும் போது வசன வாசிங்க 20வது வசனம், அந்த தரிசனத்திலேயே யோவான் பார்த்த ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கும் ஏழு நட்சத்திரங்களுக்கும் அர்த்தம் என்னங்கிறத அந்த தூதன் சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, நீங்க பார்த்த ஏழு பொன் குத்து விளக்கும் ஏழு ஏழு சபைகளாம், ஏழு சபைகள் பாருங்க. ஆனா ஏழு நட்சத்திரங்கள் என்ன சொல்லுது, ஏழு தூதர்கள். இப்ப நாம இதையே இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். அந்த ஏழு பொன் குத்து விளக்குகளை குறிக்கிறாமா ஏழு சபைகள். இது ஏழு சபை, கத்திரேசுக்கு எத்தனை சபை இருக்கு? ஒரே சபை தான் இருக்கு. ஆனா இங்கே எவ்வளவு சபை சொல்லப்பட்டிருக்கு? அந்த ஏழு சபை என்னது? ஏன்னா இன்னைக்கு ஒருபட்ட சபை இருக்கு. இந்த சபைகள்ல
கர்த்தரை ஏற்றுக்கு இருக்கிற அந்த ஏழு சபைகள் ஏதாவது ஏழு சபைகள் ஸ்பெஷலா இருக்குதா சகோதர சகோதரிகளே? அப்படி இல்லை, அப்படி இல்லை. இந்த ஏழு சபைகள் அடையாளம், இந்த அடையாளத்துக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம் அங்க இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? அந்த ஏழு சபைகளை குறிக்கிற ஏழு பொன் குத்து விளக்கு மாதிரியில மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்ன பண்ணிருக்கணும்? இது கிட்டத்தட்ட ஆச்சரிப்பு கூடாரத்துல இருக்கிற அந்த பொன் குத்து விளக்கு, அதை யார் வந்து பராமரிப்பா? ஆசாரியன் பராமரிக்கிற காட்சியை நீங்க கிட்டத்தட்ட சொல்லப்படுது பார்க்கணும். ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியில மனுஷகுமாரன் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, அவர் அந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், பராமரிச்சுட்டு இருக்கணும், எண்ணெய் ஊற்றணும், பெரிய ஒரு சுத்திகரிக்கணும், தூண்டி விடணும். இந்த ஒரு பராமரிப்பின் வேலைய அந்த பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில இருந்துட்டு அந்த பொன் குத்து விளக்குகளின் மேல நிறைவேற்றுகிறவராக அவரு அங்க இருக்கிறார். என்ன அர்த்தம் இதப்போ? சகோதர சகோதரிகளே, இதுக்கு இணையான இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28:20. கர்த்தர் இயேசு முதலாம் உலகத்தை வந்து மறைச்சு உயிர்த்தெழுந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னால அவருடைய சீஷர்களுக்கு, அவர் ஸ்தாபிச்சிட்ட அவருடைய சபைக்கு அருமையான வாக்குத்தத்தம் சொல்லிட்டு போறாரு. இதோ உலகத்தின் முடிவு பயணம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் யாரை சொல்லியது? கர்த்தராகிய உங்களுடனே கூட யாரை சொல்லியது? அவருடைய அவருடைய சீஷர்கள், அவருடைய சபையர்கள் குதிக்கிறது. பாருங்க, ஏசு கிறிஸ்து சொல்றாரு, ஓடு பார்க்காதீங்க இங்க பாருங்க. ஏசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலக இந்த இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த உலகம்னா யுகம், காலப்பகுதி, காலப்பகுதி. இனி வரப்போற காலம் முழுவதும் நான் உங்கள் கூடையே இருக்க போறேன், இல்லாட்டி நான் உங்கள் மத்தியிலே என்ன பண்ண போறேன், செய்ய போற. அப்படின்னு என்ன சொன்னா, அப்படி கர்த்தர் இயேசு சபையோடையே இருக்கணும், அவங்களுக்கு தேவையானவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு தேவையான வழிநடத்துதல், பராமரிப்பு, கண்காணிப்பு செய்கிறவராக. ஏன்னா சபையினுடைய தலை யாரு? இயேசு. அந்த தலை, அந்த சபை என்ன பண்ணணும், வழிநடத்தணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும், போஷிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் தான் கொடுக்கிறார். அப்போ இந்த ரெண்டு வசனம் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி. தரிசனத்தில் பார்க்கறது ஏழு பொன் குத்து விளக்குகள், அதன் மத்தியில இயேசு கிறிஸ்து அதை பராமரிக்கிறவரும் இருக்கிறார். இங்கு சொல்லும் போது இந்த வரப்போகிற காலம் முழுவதும் நானு உங்களை மத்தியில உங்க கூடலே இருந்து உங்களை நானு அங்க வழிநடத்துவ சொல்லும் போது, அப்ப இந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் குறிக்கிற அந்த ஏழு சபைகள் எதை அடையாளப்படுத்துதுனா, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தியின் உண்மையான சபை இந்த 2000 வருஷ காலத்துல கடந்து வரும் ஏழு கால பகுதிகளை குறிக்குது. ஏழு போர்க்குத்து விளக்குகள் ஏழு சபைகள் குறிக்குது. இயேசு கிறிஸ்துவின் ஒரே சபை கடந்து வரும் ஏழு கால பிரிவுகள், 7 time periods. இதுதான் அப்படின்னா, இந்த 2000 வருஷம் சபையினுடைய வரலாற்று தேவன் எத்தனை பாகமா பிரிச்சிருக்கிறாரு? ஏழு பாகமா பிரிச்சிருக்கிறார். முதல் காலப்பகுதி, 2வது காலப்பகுதி, 3, 4, 5, 6வது காலப்பகுதி, 7வது காலப்பகுதி. ஒவ்வொரு காலப்பகுதியும் என்னன்னு சொல்றாருன்னு அடையாளமா ஒரு சபை, அதுக்கு ஒரு பேர் கூட அங்க சூட்டிடுறாரு. இது நமக்கு நல்லா தெரியும். இந்த ஏழு சபைகளுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:11.
நான் அன்றாவது மேகமும் பூமியிலே வரும் திசையிலே வருமாயிருந்தேன்,
சொல்றாரு. என்னன்னா எபேசு, சிமர்னா, பெர்காமு, தயத்திரா, சர்வே, பிலடெல்பியா, லாவோதிக்கியா, இந்த ஏழு ரொம்ப சுருக்கமா இப்ப நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த சரீரமாகிய சபை, அவரு அந்த சபையை ஸ்தாபிச்சு வச்சுட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டதுக்கு பின்பு ஒரு 2000 வருஷம் கொண்ட கால பகுதி வழியாக கடந்து போவாங்க. 2000 வருஷங்கள் அவர்களை அநேக அனுபவங்களை பெற்றுக் கொள்வாங்க. அந்த 2000 வருஷ காலப்பகுதியை தேவனே ஏழாக பிரிக்கிறார். அந்த 7 காலப்பகுதிகளையும் 7 சபைன்னு அடையாளமா வைக்கிறார். அந்த சபைகளுக்கு என்ன கூட வச்சிடுறாரு, பெயர்கள் கூட சூட்டிடுறார். இந்த உண்மையான சபை கடந்து வருகிற அந்த 7 காலப்பகுதிகள் தான் அந்த 7 பொன் குத்து விளக்குகள். அதே வேளையில அந்த சபைகளுக்கான தூதர்கள் யார் தெரியுதுன்னா, அந்த 7 காலப்பகுதிகளிலையும் சபைய வழி நடத்த தேவன் பயன்படுத்துகிற தூதர்கள். எபேசு சபை, எபேசு காலப்பகுதி, அந்த கால பகுதியில ஒரு தூதனை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். சிவேனா 2000 கால பகுதி, அந்த கால பகுதிக்கு உரிய பரிசுத்தவான்களை, சபை நங்கங்களை இன்னொரு தூதனை கொண்டு பயன்படுத்தினார். இப்படி 2000 வருஷமா தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய சபைய 7 தூதர்கள் கொண்டு சத்தியம் கொடுத்து கோஷித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். இப்படியாக தேவன் சபையை வழி நடத்தின சரித்திரம் தான் இன்னைக்கு நாம அங்க பார்க்க போகிறோம் சகோதர சகோதரி. இப்போ முதலாவது நான் என்ன பார்க்க போறோம்னா, அந்த 7 சபை குறிக்கிற 7 காலப்பகுதிகள் என்ன, அதனால அந்த காலப்பகுதிகளை நாம் எப்படி தீர்மானிக்கிறது, அதனுடைய கணக்கிடல் எப்படி என்கிற ஆழமான விஷயங்களுக்குள்ள நான் போல நான் அந்த காலப்பகுதியில சுருக்கமா அங்க போர்டில் எழுதிடுறோம் சகோதர சகோதரிகளே. அது நீங்க மனதில் பதிவு வச்சுக்கோங்க. அதனுடைய விபரம் நீங்க வீட்டில் போய் நோட்ஸ் வாசிச்சு அந்த தெரிந்து கொள்ளலாம். முதலாவது சபை வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 2:1. சபை கடந்து வந்த முதலாவது காலப்பகுதி. இந்த காலப்பகுதி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது என்று பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே, அது கர்த்தர் இயேசு ஸ்தாபிச்ச அந்த வருஷம். என்னன்னா சபை எப்ப ஸ்தாபிக்கப்படுச்சுனா பூமியில பெந்தெகோஸ்தே ஆரம்பிச்சு, அது கிபி 37 வருஷம் உள்ள காலப்பகுதி. 37 வருஷங்கள் கொண்ட காலப்பகுதி. இந்த காலப்பகுதியை தான் எபேசு சபை என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல அடையாளமாக அங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பேருனா ஆதிகால சபை, அப்போஸ்தலர் காலத்து சபை என்று இந்த காலப்பகுதியை நம்ம அங்க குறிப்பிடலாம். 2வது சபை சிமர்னா, வசன வாசிங்க 2:8. இரண்டாவது சபையாக சொல்லப்பட்ட சிமர்னா சபை. இந்த சிமர்னா சபை குறிக்கிற காலப்பகுதி எங்க ஆரம்பிக்கணும், முதல் சபை காலப்பகுதி முடிஞ்சா வருஷம் அங்க ஆரம்பிக்கணும். அது எங்க
முடிஞ்சதுன்னா அப்போ ஆரம்பிக்கணும் 70 அது ஒரு நீண்ட காலப்பகுதி போது
33rd சகோதர சகோதரிகளே, 243 வருஷங்கள் உள்ள காலப்பகுதி. இது சிமர்னா சபை குறிக்கிற காலப்பகுதி. உண்மையான கிறிஸ்து இயேசுவின் சபையை கடந்த இரண்டாவது கால பகுதி என்று பார்க்கிறோம். மூணாவது சபை வசன வாசிங்க, சபை பேரு
சபை,
காலப்பகுதி போகுதுன்னா ரொம்ப பெரிய காலப்பகுதி,
ஏ காலப்பகுதி இல்ல, ரொம்ப நீண்ட காலப்பகுதி. பழக்காவது சபை குறிக்கிற காலப்பகுதி 1157
காலப்பகுதி. நான்காவது சபை வாசிங்க, சகோதரிகளே ரொம்ப சிம்பிளா இது மனசுல நீங்க வைக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஏழு சபைகள், அல்லது முதலாம் அதிகாரத்தில் யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட ஏழு பொன்குத்து விளக்குகள் குறிக்குது உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய சபை கடந்து வர ஏழு கால பகுதிகள். ஒவ்வொரு சபையும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை குறிக்குது. எபேசு 33-70, சிமிர்னா 70-313, பெர்காமோ 313-1157, தியத்தீரா 1157-1367. நான்காவது சபை பத்தி நம்ம வாசிக்கும் போது சர்வை சபை வசன வாசிங்க, இது ஐந்தாவது சபை, ஒரு 150 வருஷ கால பகுதி. ஆறாவது சபையை வாசிக்கலாம், நன்றி, தேங்க்யூ. ஆமா, ஆறாவது சபை பிலடெல்பியா குறிக்குது 1517 1884 வரைக்கும். இப்போ கடைசி சபை நம்மள எந்த காலப்பகுதியில் சேர்ந்தோம்? ஆமா, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, கடைசி சபை வாசிங்க, ஏழாவது மற்றும் கடைசி சபை பொன்குத்து விளக்கு குறிப்பிடுகிற ஏழாவது காலப்பகுதி லவோதிக்கேயா எங்க ஆரம்பிக்குது?
1784 ஆரம்பிச்சு எங்க முடியுது?
அதுதான் எங்க முடியுதுதான், எங்க முடியுதுதான். அது தேவனே ஏற்ற வேலையில வெளிப்படுத்தணும் காத்துட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிக்கு. சோ இந்த ஏழு கால பகுதிகள் சுவிசேஷ யுக சபை, அந்த சுவிசேஷ யுகத்துல கடந்து வரும் ஏழு கால பகுதிகளே ஏழு பொற்குத்துகளுக்கு ஏழு சபைகள். அதுல ஏழாவது சபை 1884 ஆரம்பிக்குது. எது வரைக்கும் அது நீடிக்கும்னா சகோதர சகோதரிகள் எப்படி சொல்லலாம்? வருஷம் நமக்கு தெரியாது. அப்பா ரொம்ப தாராளமான சபை. இது சபை திறந்து வர காலம் பகுதி. இப்ப சொல்லுங்க, சபை கடந்து வர காலப்பகுதினா இந்த காலப்பகுதி வரைக்கும் தான் சபை எங்க இருப்பாங்க? ஏன் கோமா சொல்றது சரிங்களா? சபை கடந்து வர காலப்பகுதினா அந்த காலப்பகுதியில் தான் சபை எங்க இருப்பாங்க? அந்த காலப்பகுதி முடியும் போது அவர்களே ஒழுக்கம் நிறைவடைஞ்சிருப்பாங்கன்னா அப்ப இந்த கடைசி காலப்பகுதி எந்த எந்த வருஷம் வரைக்கும் போகலாம் அப்படின்னா இதுவரைக்கும் போகலாம். சபை அந்த சபை நிறைவேறும் வரைக்கும் இது வரைக்கும் குட். 144,000 அந்த 44,000 அங்கர்களா இருப்பார். அந்த கடைசி அங்கம் இந்த பூமியில இருந்து மகிமைப்படுற பாயிண்ட் வரைக்கும் லவதிக்கேய சபையினுடைய காலப்பகுதி. சகோதர சகோதரி அந்த வருஷம் நமக்கு இன்னும் தெரியும், தேவனே வெளிப்படுத்துவாங்க என்ற சமயத்துல ஆனா ரொம்ப பக்கமா இருக்கு. ஏழு காலப்பகுதிகள் தான் சகோதர சகோதரிகளே, ஏழு பொன் குத்து விளக்குகள் என்று நாம அங்க பாக்குறோம். இப்போ இந்த பொன் குத்து விளக்குகள் பத்தின ரகசியம் நாம தெரிஞ்சுக்கொண்டோம். அது குறிக்குது, நான் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ஏன்னா அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் சகோதர சகோதரிகளே, எப்படி பிரதம நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஏழு பொன்குத்து விளக்குகள் ஏழு சபைகளை குறிக்கிறது வசனம் சொல்லுது. அது மற்ற வசனத்தோட கம்பேர் பண்ணி அந்த ஏழு சபைகளை குறிக்கணும். கர்த்தரை ஏற்று அவருடைய சபையை பராமரிக்கிறார் அந்த ஏழு கால பகுதிகள். ஓகே, ஆனா அந்த ஏழு கால பகுதிகள் இதுதான் எப்படி முடிவுக்கு வந்தானா? வசனம் தான். வசனத்துக்குள்ள போய் அருமையா இந்த வசனங்களை எடுத்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது நாமோ அதாவது நாம பார்க்கலாம். நோட்ஸ்ல இருக்கு, நீங்க வீட்டுல போயாவே பாருங்க. ஒருவேளை புரியணும்னா நீங்க தாராளமா மறுபடியும் நம்ம இடத்துல அதை கேட்கலாம். நேரம் குறைவா இருக்கிற காரணத்துல இந்த பாட்டை சுருக்கமா முடிச்சுட்டு மற்ற பாட்டுக்கு நாம அங்க போகணும். சோ வசனங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டேன் போல நீங்க நோட்ஸ் வாங்கி அங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரிக்கு. சரி, இப்ப இந்த கிறிஸ்து இயேசுவின் சபை இந்த 2000 வருஷமா கடந்து வருகிறார். இந்த ஏழு கால பகுதிகளில் அவங்க அவங்க உரிய காலப்பகுதிக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் அவங்க மேல கடந்து போகும் என்கிற விஷயங்கள் எல்லாம் மக்கள் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஏழு அருமையான ஊமைகளுக்குள்ள அங்க பதிவாகி இப்ப அந்த ஏழு ஊமைகள் எடுக்க போறோம். பாருங்க, இதெல்லாம் எதேச்சியா நடந்திருக்குமா நீங்க யோசிக்கணும். ஏழு கால பகுதிகளை அவருடைய சபை கடந்து வரும். அந்த கால பகுதிகள் ஒவ்வொன்றிலும் என்ன என்ன நடக்கும் என்பதை பாருங்க. ஒரு அதிகாரத்தில் பேசப்பட்டிருக்கு ஏழு ஊமைகள். ஏன் அது 8 ஊமைகள் என்ன, ஏன் 6 ஊமைகள் அல்ல? அதுதான் தேவனுடைய சத்தியம். அதான் ஹார்மோனியஸ் அப்படின்னா தேவனுடைய சத்தியமே அப்படியே ஒன்றுக்கொன்று அலாக அலாக இசைந்து இருக்கும். இந்த 7 ஊமைகள்ல வச்சிருக்கிறார் அந்த ரகசியம். முதல் சபை காலப்பகுதி, காலப்பகுதி 33-80ல என்னென்ன நடக்கும் முதல் ஊமையில சொல்லிடுறார் இதுதான் நடக்கும். 2வது சபை சுமேர்னா 70-313 என்ன நடக்கும் 2வது ஊமையில சொல்லியிருக்கிறார். இப்படியே 7 ஊமைகளுக்குள்ளாங்க சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம் சகோதர சகோதரி. சரி, இப்போ மொதல் சபையினுடைய அந்த மொத அந்த கிறிஸ்துவனுடைய சபை கடந்து வருகிறார் முதல் கால பகுதியில் அந்த சபையில என்ன நல்லா நிறைவேறும் என்பதை முதல் ஊமை வாசிச்சு நாம புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 13 அதிகாரம் முதல் 8 வசனங்கள்.
மண்
பார்த்தீங்கன்னா இந்த பேரபிள் ஆஃப் த சோலர், இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓமை மொதமா ஓமையா கர்த்தர் இயேசு அங்க பேசிருக்கும் போது இது ரொம்ப அருமையா இதுல என்ன சொல்லிட்டாருனா, கர்த்தர் இயேசு அவருடைய சபை கடந்து வருகிறார். அந்த மொதல் காலப்பகுதி இவ்வேறு சபையின் காலப்பகுதி கிபி 33-70 வரைக்கும் எல்லா விதமான வேலை அந்த சபையில நடக்கும் என்பது அழகாக சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன வேலை நடக்கிறதா ஓமை நடக்குது. கர்த்தர் இயேசு சபை ஸ்தாபிச்சுட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த வருஷத்திலிருந்து அந்த முதலாவது காலப்பகுதி கிபி 70 வரைக்கும் நீடிக்குது. அது ஒரு அருமையான காலம். என்ன காலப்பகுதி? நான் சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் விதைக்க ஆரம்பிச்சது. அதாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போதிக்க அங்கு போதிக்கிற காலம் ஆரம்பிச்சது. அந்த காலப்பகுதியில இந்த போதனை இந்த சுவிசேஷத்துக்கான சாட்சி மிகப்பெரிய அளவுல கொடுக்க ஆரம்பிச்ச காலப்பகுதி. அதுக்கு தான் கர்த்தர் இயேசு 12 அப்போஸ்தலர்கள அங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பின வசன வாக்கிய மத்தேயு 28:19-20. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சு அவருக்கு சீஷர்களை உண்டாக்குவதற்கான கட்டளை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 1:8, முதலாவது காலப்பகுதியில பிரதானமா என்ன வேலை நடந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமாகிய அந்த சத்திய வார்த்தைகளை உலக ஜனங்கள் மத்தியில பிரசங்கிக்கிற மாபெரும் ஊழியம், சுவிசேஷ ஊழியம் ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல 12 சீஷர்கள் அதைய ரொம்ப வல்லமையா அங்க செய்ய ஆரம்பிச்சது நம்ம அங்க பார்க்கிறோம். இதுக்காக மிகப்பெரிய பிரயாசம் எல்லாம் எடுக்கப்பட்டது, மிகப்பெரிய பிரயாணங்கள் மேற்கொள்ளப்பட்டது 12 சீஷர்கள்னால. இது ரொம்ப வைராக்கியம் நிறைந்த காலப்பகுதி, அந்த முதல் ஆதிகால அப்போஸ்தலர் காலத்து சபையின் காலப்பகுதி. சத்தியத்தை அறிவிப்பதற்காக பெரிய தியாகங்கள், பெரிய பிரயாசங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் ஏறெடுத்து இந்த சவால்களை உபத்திரவங்களை சந்திச்சு அதன் மத்தியில இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கர்த்தர் இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்த காலப்பகுதி. பாருங்க, ரொம்ப அழகாக அப்படி பிரசங்கிக்கும் போது அந்த விதைகள் எங்கெல்லாம் விழுந்துச்சு சொல்லப்படுது, எத்தனை விதமான நிலங்கள் விழுந்துச்சு, 4 விதமான நிலம். இந்த 4 விதமான நிலங்கள் எதுக்கு அடையாளமா இருக்கும்? தேவனுடைய வார்த்தை தான் அந்த விதை இல்லைங்களா. அத விதைக்கும் போது அது எங்க போய் விழுகுது? அது உண்மையில் இருக்கிற விதை. அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன், அந்த வசனம் போதிக்கப்பட்ட போது எங்க போய் இருந்துச்சு? 4 விதமான இருதயங்கள், 4 விதமான இருதயங்களை கொண்ட 4 விதமான வகுப்பார் கர்த்தர் இயேசுனுடைய பிரசங்கம். யார் மத்தியில போச்சு, யார் மத்தியில போகும், யார் மத்தியில போகுதுன்னா ரொம்ப கிளியரா கர்த்தர் இயேசு சொல்றாங்க. இந்த சுவிசேஷத்தை கேட்கிறாங்கள எத்தனை வகுப்பாரு இருப்பாங்க? 4 விதமா இருப்பான். மொதல் வகுப்பாரு விழுந்தோடனே மேட்ச், அது பறந்து போச்சு. இந்த வகுப்பாரு எப்படின்னா, சத்தியம் கேட்பாங்க ஆனா அந்த சத்தியம் எங்க போறதே இல்லை, அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க. இங்கே வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். இல்ல அப்படி கொஞ்சம் உள்ள போச்சுன்னா எங்க வந்துடும்? இந்த பக்கம், இந்த பக்கம் வந்துடும். பாருங்க, அந்த விதை எங்க போறதே இல்லை, மண்ணுக்குள்ள போறதே இல்லை. இவங்களுக்கு ட்ரூத் பத்தி முக்கியம் இல்லை, சத்தியங்கள் பத்தி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உலகம் தான் உங்களுக்கு, உலகம் மாம்சம் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. அப்படிப்பட்ட வகுப்பா, அப்படிப்பட்டவங்க கூட வந்து உட்கார்ந்தாங்க கர்த்தரேசனுடைய கிளாஸ். இன்னைக்கு வரைக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்க எல்லாம் போதிக்கப்படுதோ இந்த வகுப்பா என்ன பண்ணுவாங்க, வந்து உட்காருவாங்க. அவங்க வந்துட்டு மெயின் நோக்கம் வந்துட்டு சீட் ஃபில் பண்ணுவாங்க, மற்றபடி ஒன்றும் நடக்காது. ஆனா ரெண்டாவது ஒரு வகுப்பா இருக்காங்க அவங்க கூட, அதே நாடு கற்பாறையின் மேல விழுந்துச்சாமோ கொஞ்சம் மோசுது, ஆனா நல்லா வெயில் எல்லாம் அடிச்சோம் என்னாச்சு. இது என்ன மாதிரி வகுப்பாருனா, ஆரம்பத்துல கிளாஸ் செய்யும் போது என்ன ஆயிடுவாங்க, பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க, அப்படியே பொங்கும் அவங்க. ஏன்னா தேவனுடைய சத்தியம் என்ன பண்ணும், மனுஷ ஆச்சரியப்படுத்தும். அதுதான் இந்த வரையில கக்கனு மோச்சு அப்படின்னா உடனே நல்ல ரியாக்சன் காமிப்போம். ஆனா வெயில் அடிச்ச போது என்னாச்சு அப்படின்னா, உபத்திரவர்கள் சோதனைகள் என்ற சத்தியத்தின் மூலம் வரத பார்த்த உடனே இந்த ரிஸ்க் நமக்கு வேண்டாம் இல்லைங்களா, விட்டுட்டு போயிடுவோம். அவ்வளவுதான் அந்த வகுப்பாரு இருக்கும். மூணாவது வகுப்பாரு முள்ள இடங்கள்ல விழு வளருது, நல்லா நல்லாவே வளருது. இவர்கள் கேட்பாங்க தேவனுடைய வார்த்தை, புரிந்து கொள்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, ஓரளவுக்கு நல்ல கிரியைகளை காமிப்பாங்க, விசுவாசத்துல நீடிப்பாங்க, சத்தியத்துல நீடிப்பாங்க. ஆனா இதனாலேயே என்ன வருது, முள்ளு வந்து அதை நெருக்கி போட்டுனா போக போக இந்த சத்தியத்துக்கு உண்மையா இருப்பதில்ல, தேவருக்கு உண்மையா இருப்பதில்ல இருந்து அவங்கள மற்ற விஷயங்கள்ல ஈர்த்து அவங்கள பலன் தரக்கூடாதவங்களா மாற்று அப்படின்னா, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து அவங்களுடைய எல்லா கனிகள் அப்படியே நாம பண்ணும். ஆனா ஒரே ஒரு நிலம் தான் நல்ல நிலம், அதுல விழுந்தது முளைச்சு என்னாச்சு 30, 60, 100. இது குறிக்குது ஒரு வகுப்பா கர்த்தர் ஏற்றி பிரசங்கம் பண்ண போது இருந்தாங்க, 2000 வருஷமா இருக்கிறாங்க, இப்பையும் இருக்கிறாங்க. அவர்கள் வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, அதன்படி வாழ்வாங்க, அதன்படி தேவ சித்தம் செய்வாங்க, நல்ல கனிகள் தருவாங்க. தேவனுடைய களஞ்சியத்துல சேர்க்கப்படக்கூடிய அவர் உண்மையான சபை. எப்போதுமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா 4 விதமான ஜனங்களை நாம் அங்க பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், நாம எந்த விதமான நிலம் அப்படிங்கறது அங்க கணக்கு கொடுக்கணும். வலியருக இருக்கிற நிலமா, இல்ல கற்பாறை நிலமா, இல்ல முள்ளுள்ள நிலமா, இல்ல நல்ல நிலம். அது எப்படி நிரூபிக்கப்படும், கொடுக்கிற பலன் வச்சு நான் சொல்லணும் சரி. ஆனா இந்த ஊமை மொத ஊமை அருமையா குறிக்குது, சுவிசேஷ சபை கடந்து வந்த மொத கால பகுதி இரண்டாவது சபையின் காலப்பகுதி. இது மத்தேயு 13:24-30 வரைக்கும் இருக்கு அந்த இரண்டாவது ஊமை வாசிங்க. அப்புறம் முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மொதல் ஊமையில விதைச்சோடு ஒருத்தர் தான், இல்லைங்களா? மனுஷா குமாரன் அதுக்கப்புறம் அப்போது நம்ம குறிக்குது. என்ன விதைச்சாங்கன்னா ஒரே இடையா விதைச்சாங்க. இது குறிக்குது இந்த ஆரம்ப கால பகுதி கத்திரேசும் அப்போஸ்தலர்கள் மூலமும் நியாய சத்தியமே போதிக்கப்பட்ட காலப்பகுதி. ஆனா இரண்டாவது காலப்பகுதி கிபி 70 313 அதாவது சிமெர்னா காலப்பகுதியின் போது என்ன நடந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஒன்றை பார்க்கிறோம். மனுஷன் அறிந்த பிரிவு சத்ரு வந்து என்ன நடக்காரு கலைவாறு பார்த்தீங்களா? அருமையா பாதிக்கப்பட்டுச்சு. கிரேசுவின் சபை பரிசுத்தமான சத்தியம் விதைக்கப்பட்டிருந்துச்சு இயேசு கிறிஸ்துவின் சபை. ஆனா காலம் கடந்து போகும்போது எழுதுக்கு பின்னால இன்னொரு வேலை தேவனே அனுமதிச்சார். சத்ரு பிசாசானவனே கலைகள அந்த கோதுமை நிலத்துல விதைச்சாரு. எதை குறிக்கிட்டனா கர்த்தர் இயேசு சபைக்கு தந்துட்டு போன மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திலிருந்து சபை வழிவிலகி போவதற்கு ஏதுவா கலவோதனைகள் கல உபதேசங்கள் சபைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. சகோதர சகோதரி எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பகுதியில அப்போஸ்தலருடைய காலம் எல்லாம் முடிவுக்கு வருது. பாருங்க காலம் எங்க எங்கிருந்து எங்க வரைக்கும் போகுது? 70 to 313 கிட்டத்தட்ட கிபி 100 to 110 போடலாம். எல்லா அப்போஸ்தலரும் என்ன ஆயிட்டாங்க? மறைச்சிடுவாங்க. மனுஷர் நித்திரை அறிஞ்சிட்டான். அந்த மனுஷர் யாரை குறிக்குது? அப்போஸ்தலர். அதுக்கு பின்னால அந்தாரு சத்ரு பிசாசானவன் தன்தாரமா கர்த்தரேசுவினுடைய சபைக்குள்ள நம்ம பார்க்கிறோம் இந்த கள்ள உபதேசங்கள் கள்ள போதனைகள் கொண்டு வந்தான். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படியே கெட்டு போக ஆரம்பிச்சு. சரி, வசனம் வாசிக்கிற 1 Timothy 4:4 முதல் வசனத்தில் பாத்தீங்களா எப்படியாக கலைகளே அங்க விதைக்கப்பட்டுச்சு. அதாவது வஞ்சிக்கிற போதனைகள் பிசாசுகளின் உபதேசங்கள் அங்க சபைக்குள்ள அங்க வந்துச்சு பார்ப்போம். இந்த மாதிரி தப்பான உபதேசங்களை கேட்க அநேகர் கலைகளாக சபையில உருவானாங்க. பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு வகுப்பாறு அந்த நாளில் இருந்துட்டு சபைக்குள்ள உழைக்க ஆரம்பிச்சது நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரி, இதுதான் இரண்டாவது சபை சிவர்மாவுடைய காலப்பகுதியில் சபையுடைய சரித்திரத்தில் நடந்த விஷயம். சகோதர சகோதரி, இப்ப நம்ம மூணாவது சபை பற்றி வாசிக்கலாம். மத்தேயு 13:31-32 வசனம். அப்படின்னா 7 ஒன்றுக்கு பின் ஒன்னாக வருது. ஒருவர் ஊமையிலேயே ஒருவொரு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் நீங்க அப்படி பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த 7 உள்ள ஒரு தொடர்பு இருக்குது. இந்த 7 சபையினுடைய அனுபவங்கள் குறிக்குது. முதல் பகுதியில் பரிசுத்தமாக இருந்துச்சு சபை, பரிசுத்தமான சத்தியங்கள் இருந்துச்சு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆரம்பிச்சது. இரண்டாவது மாத பகுதி நாம் போது கள்ள உபதேசங்கள் கள்ள போதனைகள் சபைக்குள்ள நுழைஞ்சு கள்ள கிறிஸ்தவர்கள் கூட உருவாக ஆரம்பிச்சது குறிக்குது. மூணாவது காலப்பகுதி பதினொன்றிலிருந்து 1857 காலப்பகுதி, நீண்ட காலப்பகுதி, பெரிய சம்பவங்கள் சபையினுடைய சரித்திரத்தில் இந்த காலத்தில் தான் நடந்துச்சு. அங்க என்ன அந்த என்ன நடந்துச்சு அப்படின்னா, அழகாக அந்த வசனத்தில் சொல்றார், பூதோபூமியில பரலோக ராஜ்யம் சபை எதுக்கு உபாயம்னா கடுகு சின்னதான் விதை. ஆனா அது விதைச்ச போது என்னாச்சு? பெரிய மரம் ஆயிடுச்சு. நல்லா தெரியுதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ்ல பேசிட்டேன். ஏன்னா கடுகு விட என்ன ஆகவே ஆகாது, மரமே ஆகாது. இந்த மாதிரி ஒரு 4-6 அடிக்குள்ள இருக்கிற ஒரு செடியாகத்தான் ஆகும். உண்மையில சொல்லப்படுது என்னன்னா, ஒரு அசாதாரணமான வளர்ச்சி, செடியாக மாத்திரமே வளரக்கூடிய ஒரு விட என்னவாகவே வளர்ந்துடுச்சு, மரமாகவே வளர்ந்துச்சு. அந்த பரலோக ராஜ்யம் குறிக்கிறது சபைய. சபை எப்போதுமே கர்த்தர் இயேசுவின் உபதேசத்துல நிலைச்சு நின்றுச்சுன்னா எப்படிப்பட்ட சபையா தான் இருந்திருக்கும், சின்ன சபை தான். பெருசா அதற்கு வாய்ப்பே இல்லை. வசனம் என்ன சொல்லுது, வசன வாசி மத்தேயு 16:24. சரி, 16:24. ரெண்டு தீமத்தை ரெண்டு பதினொன்னு அப்புறம் இதுதான் கிறிஸ்தவின் சபைக்கு அஸ்திபாரமான வார்த்தைகள். என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புறவங்க தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்துட்டு அனுதினமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும். அவரோடு கூட பாடுபடணும், அவரோடு கூட பாடுபட்டால் என்ன கிடைக்கும். இந்த மாதிரியான உபதேசங்கள் கேட்டு அதை விசாரிச்சு அந்த சபை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல நிறைய பேர் வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா. பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க நீங்க. இதே வேற ஒரு மீட்டிங்கா இருந்துச்சுன்னா, நம்ம வெளியே வேற மாதிரி போர்டு வைக்கிறோம் வைங்க இல்லீங்களா, போன வார கிளாஸ் போர்டு வைக்க அற்புதம் அடையாளம் வச்சோம். நான் இன்னும் இன்னைக்கு இங்க என்ன பண்ண முடியாது நம்ம. ஆமா, ஆசீர்வாதம் அது இது தரிசனம் எல்லாம் போட்டு வச்சோம்னா மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப உண்மையான கருத்து இயேசுனுடைய உபதேசத்துல சபை நிலைச்சு நிற்க முயற்சி பண்ணி இருந்துச்சுன்னா சபை என்ன ஆகுது பயப்பே இல்லை, ரொம்ப சின்ன. அதனால தான் வசனத்தை என்ன சொல்றாரு, பயப்படாதே சிறுவன்கள் தான். கத்ரேசனுடைய உண்மையான சபை சின்ன கூட்டம் தான் அது. ஆனா என்னாச்சு, சபை இங்க கடுகு விதத்தான் செடியாத்தான் வரணும், மரமாவே ஆச்சுன்னா மிகப்பெரிய வேலை நடந்துச்சு. கிபி 313 பின்னால 315-320 அப்ப இருந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார். சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட போது, அப்படின்னா அந்த காலப்பகுதியில் கிறிஸ்தவம் வேகமாக பரவி கொண்டிருந்த ஒரு புதிய மதம். அந்த மதத்துக்குள்ள அந்த போதனைக்கு ஒரு பவர் வல்லமை இருக்கிறது அந்த சக்கரவர்த்தி பார்த்தார். அவருடைய ராஜ்யம் ரொம்ப பலவீனமாய் போயிட்டு இருந்துச்சு, சிதறி முடிஞ்சு 4-5 பிரிவுக்கு ஏற்ற ஒரு சூழல் உருவாச்சு. இந்த ராஜ்யத்தை எப்படி பலப்படுத்தணும்னு அவர் பல விதத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புது வல்லமை அந்த ராஜ்யத்தின் மத்தியில வேகமா வளர்ந்துட்டு கண்டுபிடிச்சா என்னன்னா கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து, அவருடைய போதனைகள், அதன்படியான ஜீவியம். ஒரு வகுப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட சில ஆச்சரியமான நிகழ்வுகள் அங்க நடந்துச்சு. என்ன பண்ணினார்னா நல்லா யோசிச்சு பர்சனல் அனுபவங்கள், அதே சமயத்தில் ஒரு ராஜ தந்திரம் இருந்து கிறிஸ்தவ மதத்தை மாறினார். சக்கரவர்த்தி இந்த மதத்துக்கு மாறின அந்த மதம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அவருக்கு பிரியமா இருந்தவங்க, அவரை பிரியப்படுத்தணும் நினைக்கிறவங்க, அவருடைய ஆதாயம் வேணுங்கிறவங்க கூட அந்த மதத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க. சாம்ராஜ்யத்தினுடைய மதம் ஆயிடுச்சு கிறிஸ்தவம். உடனே என்னாச்சு, எல்லா அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தவங்க, விக்கிரகங்கள் வணங்கிட்டு இருந்தவங்க, பரிசுத்தமான சிறு மந்தையாக பிரேசின் சபைக்குள்ள வந்து சேர ஆரம்பிச்சாங்க. பெரிய கூட்டமாச்சு, பெரிய கூட்டத்தை நடத்தணும்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் சபை எப்படிதான் இருந்துச்சு, சின்ன சின்னதா, சின்ன சின்ன ஒரு கூட்டமா, வீடுகள் தோறும் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இந்த கான்ஸ்டன்டைன் மதமா இருந்தாலும், என்னைக்கு அந்த சாம்ராஜ்யம் அந்த மதத்தை தழுவி கொண்டுச்சோம், இன்னைக்கு வெளியில இருக்கிற மதத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள நுழைஞ்சாங்களோ, எண்ணிக்கை பெருகின போது அவர்கள் எண்ணிக்கை பெருகிறது மாற்றமில்லை. வெளியிலிருந்து உள்ள வந்தவங்க அவங்க என்னென்னலாம் பின்பற்றிட்டு இருந்தாங்களோ, என்னெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க அவங்களுடைய மதத்துல, அதையெல்லாம் கூட என்ன கொண்டு வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் உருவாச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறது, செலவு வைக்கிறது, அந்த உபதேசம் இந்த உபதேசம், மாத்மா அழிவே அழியாது, எல்லாம் படிப்படியாக அந்த சபைக்குள்ள அங்க வந்துச்சு. சகோதர சகோதரி, அந்த சமயத்துல நம்ம பார்க்கிறோம் 325 அந்த கான்ஸ்டன்டின் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். ஒரு 400 பிஷப்ஸ் வந்தாங்க அந்த மாநாடு. நீஷியன் கவுன்சில் நம்ம பார்ப்போம் அந்த பட்டணத்தில் அந்த மாநாடு, அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் ஒரு புது முயற்சி எடுத்து கான்ஸ்டன்டினுடைய வழிநடத்துவதின்படி உண்மையான கிறிஸ்தவ சபையினுடைய விசுவாசத்துக்குள்ள இல்லாத ஒரு தப்பான உபதேசம், ஒரு 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 என்ன சொல்லலாம், விஷமான உபதேசமே நுழைச்சது. திரித்துவம் பிதா குமாரனே பரிசுத்தா ஆவியானவர். இந்த கான்ஸ்டன்டினுடைய காலத்துல நீஷியன் கவுன்சில்ல தான் 400 பிஷப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி பிஷப்ஸ் அங்கீகாரத்தோட இந்த உபதேசம் நுழைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. இது மாதிரி மிகப்பெரிய காரியங்கள் இந்த பெர்கமோ சபை காலப்பகுதி 313 1157 வரைக்கும் உள்ள காலப்பகுதியில நிறைஞ்சு நடந்துச்சு. அதான் வசனம் அழகா இருக்கு. அதுக்குதான் சரியாட்டம் வரணும். மரமாச்சு, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து என்னாச்சு அதுல. அப்படி நான் சபை எப்போ பெருசாச்சு வளர்க்கறதுக்கு மாறா. அப்போ உலகத்தில் உள்ள அதிகாரிகள், சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகள்லாம் சபையில வந்துட்டு முக்கியமான பங்கு வகிக்க ஆரம்பிச்சாங்க. சபையினுடைய விசுவாசத்தை அரசியல்கள், ராஜாக்கள் நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் அகாயத்து பறவைகள், சாத்தான் விழுந்து போன தூதர்கள், இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்க மனுஷங்க சபையில முக்கிய ஸ்தானம் எல்லாம் அங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. சகோதர சகோதரத்தில் அதுதான் 3வது சபையில நடந்தது. 3வது சொல்லப்படுது. இப்போ 4வது சபை எற்கால பகுதி தியர்ந்திரா 1157 இருந்து 1367 வருஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சு இந்த காலப்பகுதியில். இது 4வது உண்மையில சொல்லப்படுது. வசனம் மத்தேயு 13:33 காலப்பகுதியில் என்ன நடந்துச்சுன்னா, பரலோக ராஜ்யம் சபை எப்படி இருக்குன்னா புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. அதை ஒரு ஸ்திரீ இருக்காங்க, முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவை அடக்கி. 4வது காலப்பகுதியை சபை கடக்கும் போது சபை அஸ்மாத்துல பாருங்க யார் கைக்குள்ள வந்துச்சு, ஒரு ஸ்திரீனுடைய கைக்குள்ள வந்துச்சு. ஆனா முதல் வசனத்துல யார், முதல் யார் இல்ல, விரைச்சது மனுஷகுமாரன் பாத்தீங்களா. கர்த்தரியேசு போய், அப்போஸ்தலர்கள் போய், கலோபதேசங்கள் வந்து கள்ள மனிதர்கள் சபையின் மேல அதிகாரம் படைக்க ஆரம்பிச்சு 4வது காலப்பகுதிக்கு போது சபை புளித்த மாவுமாய் இருக்கு. அந்த மாவு யார் கையில இருக்குது, யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒரு ஸ்திரீ பாத்தீங்களா, ஒரு ஸ்திரீனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு சபை. இந்த ஸ்திரீ குறுகினோ உருவாயிட்டா கள்ள சபை, உண்மையான சபை சின்னதாயிடுச்சு. யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, கள்ள சபை அந்திகிறிஸ்து அமைப்பு, அந்த அமைப்பினுடைய ஆதிக்கத்துக்குள்ள உண்மை பரிசுத்தவான்கள் அங்க போயிட்டாங்க. ஏன்னா பண்ணிச்சுன்ன அந்த அந்த ஸ்திரீ இங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள், 3 மாவுல என்ன அரைச்சு வச்சாங்க, புளிப்பு எடுத்து அரைச்சு வச்சு 3 மாவு கெட்டு போகிறக்கு அங்க வழி செஞ்சாங்கன்னா அந்த அந்திகிறிஸ்து அமைப்பு போக் மார்க்கம். இந்த குறிப்பிட்ட 4வது சபையின் கால பகுதியில தேவனுடைய வார்த்தை, அதுல உண்மையான சபைக்கு இருக்கிற எல்லா சத்தியங்கள், வாக்குத்தத்தங்கள், நம்பிக்கை, இதுக்கெல்லாமே இணையான போலியான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் எல்லாவற்றையும் புகுத்தி அந்த சத்தியம் உணர்வதும் கெட்டு போக அங்க செய்தால் உண்மையான சபையை நம்ம அங்க பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, கள்ள சபை அல்லது போப் மார்க்கம் மந்தி கிறிஸ்தனுடைய ஆதிக்கத்துக்குள்ள அங்க வந்துச்சு. அவர்களை நியமித்துதான் விசுவாசிக்கணும் நிலைமை உருவாச்சு. கிட்டத்தட்ட வேதம் இருந்த இடத்த விசுவாச பிரமாணங்கள் எடுத்துச்சு. பைபிளா யாரும் எடுத்து படிக்க கூடாது, அந்த விசுவாச பிரமாணங்களை வாசிச்சு அதுல இருக்கிறத அப்படியே நம்பினா போதும். முதல் விசுவாச அறிக்கை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை 115 வார்த்தைகள் இருந்துச்சு. அப்புறம் நீசியின் விசுவாச அறிக்கை 230 வார்த்தைகள் ஆச்சு. கடைசியா அத்தனேசிய விசுவாச அறிக்கை 72 வார்த்தைகள். அப்படின்னா என்னது, போக போக அவங்க என்ன பண்றாங்க, நிறைய விஷயத்த நம்ம எதுக்கு அந்த கணக்கு கொடுக்கிறோம், இந்த விசுவாச பிரமாணம் இவ்வளவு என்ன, அடுத்தது இன்னும் அதிகம், அடுத்தது இன்னும் அதிகம்னா போக போக அந்த விசுவாச அறிக்கையில் அவங்க என்ன பண்றாங்க, மாற்றங்கள் பண்றாங்க. வேதத்துல இல்லாதது எல்லாத்தையும் சொருக ஆரம்பிச்சு சொருக ஆரம்பிச்சு அந்த சபையை வந்து அந்த வேதத்தை விட்டு தனிப்பாடையில வழி நடத்துறது நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த காலப்பகுதியிலாம் நம்ம கிளியரா சொல்லலாம், உண்மையான கிறிஸ்து இயேசுவினுடைய சபை ஒரு இருண்ட யுகத்துக்குள்ள கடந்து போயிட்டு இருந்தாங்க. சத்திய வெளிச்சம் சுத்தமா கிடையாது. போக் மார்க்கம் நியமித்ததைத்தான் விசுவாசிக்கணும், அவங்க போதனைத்தான் கேட்கணும். உண்மையான கர்த்தரேசன் சபை இருந்தாங்க ரொம்ப சொற்ப எண்ணிக்கை, யாரும் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஸ்திரீ தேசி ஸ்திரீ வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் போக் மார்க்கம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வந்துட்டாங்க. சரி, 4 சபை முடிந்து 5 சபை நம்ம பார்க்கிறோம். வசனம் 13 அதிகாரம் 44 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 5 சபையில என்ன நடந்துச்சு, ஐந்தாவது சபை என்ன, சர்வை வருஷங்கள் 1367 இருந்து 1500 என்ன நடந்துச்சு இந்த காலப்பகுதியில் சபையினுடைய சரித்திரத்தில். சகோதர சகோதரிகளே, அருமையான ஊமையில சொல்லுது, பரலோக ராஜ்யம் சபை எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போச்சு, என்ன நடந்துச்சுன்னா சபையில நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு, ஆமா அந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டு மறைந்து அதை பற்றிய சந்தோஷத்தினால போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமான திருப்புமுனை சபையினுடைய வரலாற்றுல இந்த காலப்பகுதியில நடந்துச்சு. சகோதர சகோதரிகள், இந்த காலப்பகுதி ரொம்ப விசேஷம் என்னன்னா, சீர்திருத்தல் நடந்த காலப்பகுதிக்கு முந்தின காலப்பகுதி. சீர்திருத்தல் எப்ப நடந்துச்சுன்னா
1517 காலப்பகுதி,
ரொம்ப விசேஷமான காலப்பகுதி. அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, இங்க வசனத்தில் பார்க்கலாம், ஒரு மனுஷன் உதைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு சந்தோஷப்பட்டு தனக்குள்ள எல்லாத்தையும் விட்டு அதை தன் வசப்படுத்திக் கொண்டதாக அங்கே என்னன்னா, சகோதர சகோதரிகளே, அங்க என்ன புதைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த பொக்கிஷம், சகோதர சகோதரிகளே, சாதாரண ஜனங்களுடைய பார்வையிலிருந்து நீண்ட காலமா தேவனுடைய வார்த்தைகள் அடங்கின வேதம் மறைக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. அப்படின்னா லத்தீன் மொழியில இருந்துச்சு, அதை யாரும் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தாத மொழி. அப்போ சாதாரண மனுஷங்கள் அதை படிச்சு வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை புரிஞ்சு வேண்டாலும் போக்குவரத்து அவங்களை உயிரோட விடாது. இந்த மாதிரி சூழல்ல இருந்த காலப்பகுதி. ஆனா முதல்ல இந்த காலப்பகுதியில பைபிள் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னால இதே காலப்பகுதியில ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சது. இது ஒரு மாபெரும் மாற்றத்தை நடைபெற்றது சபையினுடைய வரலாற்று. என்னன்னா, பிரெஞ்சு மொழி மற்றும் ஆங்கில மொழி என்று சொல்லும் போது அப்போதைய காலத்து ஜனங்களே பரவலாக பயன்படுத்திட்டு இருந்த பொதுவான பாஷைகளுக்கு எப்ப வேதம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சோ சாதாரண ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நேரடியாக போய் வாசித்து அதில் உள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் வாய்ப்பு பிறந்துச்சு. பாருங்க, இதுதான் மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தை, புதைக்கப்பட்டிருந்த நிலைமையில் என்னுடைய வார்த்தைகள் வெளியரங்கமா அது தன்னை வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிச்ச காலப்பகுதி. அதன் மூலம் பைபிள்ல இருந்து மாபெரும் சத்தியங்களை கண்டுபிடிச்சாங்க. நம்ம சொல்றது இந்த காலப்பகுதியில, ஆனா முன்னையான பரிசுத்தமான சத்தியம் இந்த காலப்பகுதியில் தான் கொடுக்கப்பட்டுச்சு.
இரண்டாவது மூணாவது நாலாவது காலப்பகுதிக்கும் போது படிப்படியா சத்தியம் மங்கி போக ஆரம்பிச்சுன்னா அது மறைக்கப்பட்ட நிலைமைக்கு போச்சு. அப்ப இந்த காலப்பகுதியில இல்லாத சில விஷயங்களை மறுபடியும் ஐந்தாவது சபையினுடைய காலப்பகுதியில அந்த வாய்ப்பினால வெளியே வந்துச்சு.
இது நிறைய சத்தியங்களை தெரிஞ்சுக்கொண்டு கல்ல உபதேசங்களும் தவறான போதனைகளையும் ஜனங்களே உணர ஆரம்பிச்சு அதிலிருந்து வெளிவரக்க முயற்சி எடுத்தாங்க. சத்திய வெளிச்சமே பிரகாசிக்க ஆரம்பிச்சது. இதுதான் இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் அதை பெற்றுக்கொள்வதற்காக பெரிய தியாகங்கள்லாம் செஞ்சாங்க, பெரிய பிரயாசங்கள்லாம் இருக்காங்க. அதனால்தான் அந்த மனுஷனு அதை கண்டு தனக்குள்ள ஆமா பைபிள்ல கிடைச்சு வேத வார்த்தைகளை புரிந்து கொண்டவங்க எல்லாவற்றையும் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையுமே அவர்கள் தியாகம் செஞ்சு அதை அறிந்து கொள்வதிலையும் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஊழியம் செய்வதிலையும் தங்களை அர்ப்பணிச்சாங்க சகோதர சகோதரிகள். அப்போ இதுதான் இந்த ஐந்தாவது சபையின் காலப்பகுதியில் நடந்ததாக நாம பார்த்தோம். ஆறாவது சபையை இப்ப குறிச்சு நம்ம வாசிக்கலாம். ஆறாவது சபையை குறிச்சு ஆறாவது உண்மை மத்தேயு 13:45 வாசிக்கிறோம். ஆமா, சோ இந்த ஆறாவது சபை பெயர் என்ன, பெயர் என்னங்க, பிலடெல்பியா சபை. காலப்பகுதி 1517 இருந்துட்டு 1874 வரைக்கும் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காலப்பகுதி சபையினுடைய சரித்திரத்தில். என்ன நடந்துச்சு என்று சொல்லும் போது இந்த ஒரு உண்மையில ஒரு வருஷம் உண்மையில ஆகாது பரவாயில்லாச்சுமே நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குது சகோதர சகோதரிக்கு. இந்த பிலடெல்பியா காலப்பகுதி 1517 இடைப்பட்ட காலத்தில் தான் சீர்திருத்தல் ரெஃபர்மேஷன் துவங்கி மாபெரும் மாற்றத்தை கிறிஸ்தவ சபையில நடத்தது என்று நாம பார்க்கிறோம். அந்த சீர்திருத்தல் ஆரம்பிச்ச டேட்டே இந்த காலப்பகுதியினுடைய ஆரம்பம். என்னன்னா 1517 அக்டோபர் மாதம் 31 அந்த சீர்திருத்தல் வந்துட்டு ஆரம்பிச்சது என்று அங்க பார்க்கணும். இந்த காலப்பகுதியில ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த முத்து வியாபாரியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தனிப்பட்ட மனுஷனை இந்த முத்து வியாபாரி கொடுக்கிறாரு. அந்த தனிப்பட்ட மனுஷன் மூலம் தான் அந்த முத்து கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலம் தான் அந்த சீர்திருத்தல் நடந்து ரோம கத்தோலிக்க திருச்சபை போப் மார்க்கம் அந்திகிறிஸ்து அமைப்பு அது வரைக்கும் நடத்தின அந்த ராஜ்யமே அசைந்து போகும் அளவுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் நடந்து அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து புராட்டஸ்டன்ஸ் வெளியா வந்தான். இதுதான் காரணமானவரே ஒரு தனி மனுஷன், அவர் தான் இங்க அந்த நல்ல முத்துக்களை தேடுகிறார் வியாபாரியை குறிக்கிறார் சகோதர சகோதரிகளை. அந்த முத்துக்கள் எதை குறிக்க நான் வசன வாசிங்க மத்தேயு 7:6 ஆமா, கத்தரேசு எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. சில சமயங்கள்ல கத்தரேசு ரொம்ப கடினமான பாஷையை பயன்படுத்துவார். இஸ்லாம் கடினமான சத்தியங்களை உணர்த்துவது. சரி, என்ன சொல்றார், உங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன்னால போடாதீர்கள், போட்டாளர்கள் தங்கள் கால்களை விதித்து திரும்பிக் கொண்டவர்களை மீறி போனோம் என சொல்லியிருக்கிறார். இந்த முத்து மண் எதை குறிக்குது? ஏதுபடியோ பரிசுத்தமான வார்த்தைகள் சத்தியம், அது முத்து மாறி அதை எங்க கொண்டு போய் போடாதீங்க. ஆமா, பன்றிகளுக்கு முன்னாடி போடாங்க. பன்றிக்கு தெரியுமா இது வந்துட்டு விலை ஏறப்பட்ட முத்து தெரியுமா? பார்க்கவும் இது நம்ம சாப்பிட முடியாது, என்ன பண்ணிடும், சங்கதியில போட்டு மிதிச்சு தள்ளி நம்மளையும் அது தீரி போடும் என்று அங்க பார்ப்போம். இது ஒரு எச்சரிக்கை இருக்கு நமக்கு. தேவனுடைய வார்த்தை முத்துக்கள், அதை நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லணும்னு கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசனை பண்ணி சிந்திச்சு நல்லா பார்த்துதான் போய் சொல்லணும். நம்ம கேட்கும்போது அது கொடுக்கிற சந்தோஷம் ஆச்சரியம் அதனுடைய பிரம்மாண்டம் உணர்ந்துட்டு யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு கிடைக்கிறவங்களுக்கு எல்லாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அது. ஆமா, ஒரு வேலை அவர்கள் யாரா கூட இருக்கக்கூடும், வசனத்துல பாக்குறது கர்த்தர் சொல்ற பன்றிகள் என்ன பாஷை பாருங்க, கஷ்டமா இருக்கு நமக்கு. ஆனா உண்மை என்ன சொல்றாரு, யார் இது குறிக்கும், பன்றிகள் யார குறிக்கும்னா, சுருக்கமா சொல்லிடுறாரு, விளக்கமெல்லாம் போக வேண்டாம். உலகத்தின் ஆயினால நிறைஞ்சி இருக்கிற மனுஷங்க, அவங்க காலையில எழுந்திரிச்சு நைட்டு வரைக்குமே அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு, எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, தங்களுக்கே தங்கள் குடும்பத்துக்கே தங்களை சார்ந்தவங்களுக்கே இந்த பூமிக்குரிய விஷயங்கள் ஏதாவது கிடைக்காதான்னு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, பிசினஸ் தான், வேலை தான், அதுதான், பணம் தான், அந்த விஷயம் இந்த விஷயம் இதுலயே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் முன்னதான் மகிமையெல்லாம் இவங்க கிட்ட போய் நீங்க கிளாஸ் எடுக்க உட்காந்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க, உருப்படியா ஏதாவது செய்யுங்க, ஏன் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றீங்க சொல்லிடுவாங்க. அதுதான் அது முத்துன்னு தெரியாது, தீரி போட்டுட்டு அங்க போயிடுவாங்க. அப்போ இந்த முத்து எனக்கு அடையாளமா இருக்கு, தேவனுடைய அரிசுத்தமான வார்த்தைகள். ஆம் சகோதர சகோதரிகள், ஆனா ஆறாவது சமயம் கால பகுதியில ஒரு மனுஷன் அந்த நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருந்து அவர் அந்த முத்து கண்டுபிடிக்கிறார். இந்த முத்து வியாபாரி யாரை குறிக்குதுன்னா, சீர்திருத்தவனுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் த ரெஃபர்மேஷன், மார்ட்டின் லூதர் அவர்களை அங்க குறிக்குது. அவர் தான் கண்டுபிடிச்சாரு ஒரு விலையேறப்பட்ட முத்து, விலையேறப்பட்ட சத்தியம். அது ரோமர் 1:17 இருக்கு பாருங்க, அவர் ஒரு ரோம கத்தோலிக் பாதிரியார். அது வரைக்குமே அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை பாவ மன்னிப்பு ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும், அந்த பல்லுகளை சீட்டு வாங்கணும், பரிசுத்த எண்ணெய் தீர்த்தமே இந்த புத்தகங்களே தங்களே தாங்களே வருத்திக் கொள்வது போன்ற அநேக விஷயங்கள்னால பாவ மன்னிப்பு தர்மம் என்று போதிச்சுட்டு இருந்துச்சு. அது அவரும் தெரிந்து தான் இருந்தார். ஆனா ஒரு முறை அவருக்கு செய்யும்போது தான் இந்த வசனம் அவருக்கு வெளிப்பட்டுச்சு. தேவன் வச்சிருக்கிறாங்க அருமையான ஒரு கிருபையின் வெளிப்பாடு. விசுவாசம் இருந்தா போதும், உங்கள் பாவங்கள் என்ன ஆகும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். கர்த்தரேசுடைய பலி உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக விசுவாசிச்சா போதும். அதுதான் அந்த முத்து போன்ற சத்தியம் கண்டுபிடிச்சாரு இந்த ட்ரூத்து. அப்புறம் தான் சகோதர சகோதரிகளே, அவர் மூலமாக இந்த மாபெரும் சீர்திருத்தலே அங்க நடந்து முடிஞ்சது என்று நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ அவருடைய காலத்துல அவரோடு கூட இன்னும் அருமையான சில மனுஷங்க இருந்தாங்க, ஜான் வெஸ்லி, ஜான் நாக்ஸ், ஜான் ஹஸ், ஜ்விங்கிலி போன்ற மிகப்பெரிய சகோதரர்கள். அவர்களும் மார்ட்டின் லூதர் கூட இணைஞ்சு அவருடைய பின் அவருக்கு பின் வந்த வருடங்கள்ல ரோம கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய கள்ள உபதேசங்கள் கள்ள நம்பிக்கைகளுக்கு நம்பிக்கைகளுக்கு விரோதமா ஒரு மாபெரும் மாற்றத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. பைபிள் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையான கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற அந்த சீஷத்துவம்னா என்ன, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன, அதுக்கும் ரோம கத்தோலிக்க திருச்சபை போதிக்கிற உபதேசங்களுக்கு சம்பந்தமே இல்ல. நிலையான சத்தியம் வேதத்துல தான் இருக்கு, அதுலயும் தான் நேரடியா விசுவாசிக்கணும், உணர்ந்தாங்க, போதிச்சாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் சபைக்குள்ள அங்க நடந்துச்சு. இதே கால பகுதியில தான் இன்னைக்கு கூட நம்ம பிரபலமா பயன்படுத்துற கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்ப்பு அங்க நடந்துச்சு 1611 வருஷத்துல. 1799 கோப் மார்க்கத்தினுடைய ஆளுகை காலம் முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கு பின்னால் 1802-3-4 வருஷங்கள்ல உலகம் முழுக்க வேதாகம சங்கங்கள், பைபிள் சொசைட்டிஸ் உண்டாச்சு. நிறைய பைபிள்ஸ் அச்சடிக்கப்பட்டு உலகம் முழுக்க வேதமாக விநியோகம் செய்யப்பட்டு சாதாரண மனுஷங்கள் சாதாரண பாஷையில வேதத்தை அறிந்து கொள்கிற வாய்ப்பு உண்டானது. சகோதர சகோதரி பாருங்க, இதெல்லாமே அந்த பிலடெல்பியா காலப்பகுதியில நடந்த விஷயங்கள். மார்ட்டின் லூதர் அந்த முத்து வியாபாரி அந்த முத்தான சத்தியத்தை கண்டுபிடிச்சார். அது மாபெரும் சீர்திருத்தலுக்கு அந்த சபையில வழி நடந்துச்சு என்று நாம் அங்க பாக்குறோம். இப்போ 7வது சபை பெயர் என்ன? லவோதிக்கேயா. லவோதிக்கேயா சபை காலம் எங்க ஆரம்பிக்குது? 1874 இருந்து. சபையில கடைசி அங்கம் மகிமைப்படும் வரைக்கும் நீடிக்கிற அந்த கால பகுதி தெளிவா சொன்னோம்னா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலப்பகுதி என்னென்ன நடக்கும் இல்லைங்களா? சபையினுடைய சத்திரம் சொல்லிட்டு நாம பார்க்கும் போது முதல் 6 சபை விஷயங்கள் என்னாச்சு? ஏற்கனவே இப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படி பார்க்கணும். ஆனா 7வது சபை வரும்போது இப்படித்தான் நடக்கும். அப்படி நடக்கும் போது யார் மத்தியில நடக்கும்? நம்ம மத்தியில நடக்கும். சோ நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமே சகோதர சகோதரர். 7வது சபை லவோதிக்கேயா 1874 முதல் கடைசி பாதங்கம் நிறைவடைகிற வரைக்கும் உள்ள காலப்பகுதியில என்ன நடக்கும், என்ன நிறைவேறும், தேவனுடைய திட்டம் என்னெல்லாம் இருக்கு சகோதர சகோதரிகளே? 7வது கடைசி ஊமை மக்கள் 13:47-48 சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை வாசிங்க. இந்த காலப்பகுதியில என்ன நடக்கும்னா, சபைக்குள்ள சபை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கனா, கடல்ல போடப்பட்ட ஒரு வலைக்கு ஒப்பாயிருக்கு. அந்த ஒப்பை அந்த வலை என்ன பண்ணுதுன்னா, சகல விதமான மீன்களை கடல்ல இருந்து எடுக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? அந்த வலை சகல வித மீன்கள் நிறைந்த போது கரையில இருந்து உட்கார்ந்து நல்லவைகளே குடைகளை சேர்த்து. இது என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. இந்த காலப்பகுதியில சபை எப்படிப்பட்ட நிலையை கடந்து போகுமா? கடல்ல வலை வீசி எல்லா மீன்களையும் அதுல இழுத்து நல்ல மீன்களே சேர்க்கணும், கெட்ட மீன்களே போடணும். இந்த வேலை நடக்குது. இது எந்த வேலையை குறிக்குது? தெரிந்து கொள்ளுதல் வேற நல்ல வார்த்தை. கோதுமை மணி பிரித்தெடுத்தல் நல்ல வார்த்தை, கரெக்ட் தான். நான் கேட்கிற வார்த்தை கேட்கிறேன். கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் இருக்குல்ல பண்ணுங்க. என்னது பிரித்தெடுத்தல்? கோதுமை மணி பிரித்து என்னது? செலக்ஷன். செலக்ஷன் நான் எதையுமே எடுக்கல. கிளாஸ் கிளாஸ்ல இருக்கோம் சொல்லுங்க. என்ன காரணம் செய்யுது அப்போ? எல்லாமே கரெக்ட் தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வார்த்தை நான் சொல்றேன், டிவைன் பிளான் சொல்றோம் கிளாஸ்ல. சுதந்திர யுகம் முடிவு காலம் ஒரு பர்டிகுலர் வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு ஒரு உறக்கம் என்ன சொல்றீங்க? பிரிச்செடுக்கிறது, தேர்ந்தெடுக்கிறது. பட் அந்த வார்த்தை என்ன? இது வரவே மாட்டேங்குது இல்லைங்களா? என்னது அறுவரை அறுவரையின் காலம், அறுவரையின் காலத்துல நடக்கும். உண்மையா எடுக்கிறது. ஏன்னா அந்த கோதுமை கலைகள் பிரிச்செடுக்கிற அறுவடை, உண்மையான மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற காலம். இன்னைக்கு இந்த காலம் தான் நம்ம மத்தியில் நிறைவேறிட்டு அங்க இருக்கு. சகோதர சகோதரிகள், இந்த லவோதிக்கிய சபையின் காலப்பகுதி மிக மிக முக்கியமான காலப்பகுதி. தேவனுடைய திட்டத்தில் முதல் சபையில் என்ன பண்ணாங்கன்னு
இந்த சபை இந்த காலப்பகுதியில் நினைச்சு என்ன ஆயிடுது, இந்த காலப்பகுதியில் நடக்குது வளர்ந்து எல்லாம் கலை வருது, எல்லாம் ரெண்டும் அனுபவிச்சுட்டா ரெண்டும் வளர்த்தோம் இல்லைங்களா. இப்போ நவரத்திய காலப்பகுதி போது என்ன நடக்கணும்,
அறுவடை பயிர் முதிர்ந்துச்சு. ஆனா கோதுமையும் இருக்குது, எதுவும் இருக்குது. இப்போ மனுஷகுமாரன் கட்டளை கொடுக்கிறாரு, தூதர்கள் போய் பாருங்க, மணிகளை தனியா கலைகள் தனியா பிரிச்சு அங்க எடுக்கிறாங்க. அதுதான் இங்க அழகா இருக்கு. கடலில் போடப்படுற வலைக்கு ஒப்பா இருக்கு, சத்தியம் வலை போடப்படுறது. சிறந்த ஜனங்கள் மத்தியில் பப்ளிக் மீட்டிங் வச்சு கிளாஸஸ் நடத்தி வாய்ப்பு கிடைக்கிற எல்லாவற்றின் மூலம் இந்த சத்திய வார்த்தைகள் போடப்படுது. மாற்றாங்க எல்லா விதமான ஜனங்கள், என்ன சகல விதமான மீன்கள். நாலு நிலம் பார்க்கணும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே மாற்றுறாங்க. ஆனா மாற்றினதுக்கு பின்னால என்ன வேலை நடக்குது, எது நல்ல மீன் எது அகாத மீன், செப்பரேஷன் வேலை நடக்கும். என்ன நடந்துச்சிருக்குன்னா உங்களுக்கு இப்ப நல்லா புரியும். இனிமேல் நாங்க வந்துட்டு விலைக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இதுதான் இப்போ பூமியில நடக்குது. இது மேலதான் தேவன் கண் கண்காணிச்சுட்டு இருக்கிறார். இப்ப தேவன் பூமியில நடக்கிற ஒரு வேலையில ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்துறார்னா, ஹார்வெஸ்ட் ஆஃப் தி காஸ்பல் ஏஜ், சுவிசேஷத்தின் அறுவடை. யார் தலைமையில் நடக்குது இந்த அறுவடை? பிரதான அறுவடையாளன் கருக்கருவால் வச்சுட்டு வந்துட்டார். அந்த அருவால வீசுறார். அந்த அருவால் தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறார். அந்த ஷார்ப் ட்ரூத்ஸ், ஆழமான சத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அதெல்லாம் வெளியாகும். எப்படி பிரதர் இந்த சத்தியம் இவ்வளவு நாள் இருந்த போச்சு, இவ்வளவு நாள் யார் வச்சிருந்தா, யார் கிட்ட பாதுகாப்பா இருந்துச்சு, ஏன் இவ்வளவு நாள் வரல, எப்படி இப்ப வந்துச்சு, எதுக்கு இப்ப வந்துச்சு. ஒரு நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கு தேவனுடைய திட்டத்துல. இப்ப கர்த்தர் ஏற்று வந்திருக்கிறார் இந்த அருமையான சத்தியங்களை. அந்த கருக்கருவால பிடிச்சிட்டு அதை வீசுறாரு நிலத்துல, கோதுமை மணிகள் களஞ்சியத்துல சேருது. சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்தோம்னா இப்ப நடக்கிற அறுவடைய இந்த ஊமை அழகா காண்பிக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒரு வருஷம் மாத்திர வாசம் முடியும். லூக்கா 19:15 அந்த ஊமையை நம்ம பார்ப்போம். முதலாம் வருகையில சபையை தாபிச்சுட்டு பரலோகம் போனவர் இப்போ இரண்டாம் வருகையில வந்துட்டு, வந்த உடனே என்ன செய்யறாருனா அந்த ஊழியக்காரர்கள் கிட்ட கணக்கு கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கணக்கு ஒப்புவிக்கணும். அவனவரும் வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சது எவ்வளவு என்று அறியும் படிக்கு தனக்கு விசாரிக்கிறார். இப்போ அந்த அறுவடையின் காலமே இந்த 1874 ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. 136 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில வருஷத்துல இந்த அறுவடை முற்று பெறும். 144,000 மணிகள் கலெக்சியத்தில் சேர்க்கப்பட்டிருவாங்க. லவோதிக்கியா சபை ஊழியர்கள் யார் யார் எஞ்சியிருக்கிற மணிகள் தெரியும். அந்த வாய்ப்புல தான் இன்னைக்கு நீங்க நான் எல்லாம் இருக்கிறோம். சகோதர சகோதரி, எப்பேற்பட்ட திட்டம் பாருங்க. இதுதான் ஏழு சபையின் கால பகுதியில என்னவெல்லாம் நடக்கும் என்பது மத்தேயுனுடைய 13 அதிகாரத்தின் 7 உண்மைகள்ல ரொம்ப அருமையா சொல்லிட்டான். விதைக்கப்படும், கலைகள் விதைக்கப்படும், அப்புறம் அந்திகிறிஸ்து அமைப்பு சிங்காசனத்துல உட்காரும், முழு சத்தியத்தை பாடப்படுத்தும், மீண்டும் சத்தியம் வெளியே வரும், சீர்திருத்தங்கள் நடக்கும், கடைசியா அறுவடை நடந்து தெய்வீக திட்டம் சபை விஷயத்துல நிறைவேறும் என்று அங்க பாக்குறோம். ஏழு பொறுப்புத்து விளக்குகள் குறிக்கிறார் ஏழு சபைகள். அது அடையாளப்படுத்துகிறார் சுவிசேஷ யுகத்தில் சபை கடந்து வரும் ஏழு கால பகுதிகள். அந்த கால பகுதிகள்ல நிறைவேறும் சம்பவங்களை பார்க்க முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவராய் இருந்தவரே வலது கரத்தில் ஏறி இருந்தார். ஏழு நட்சத்திரங்கள், யார் இந்த ஏழு நட்சத்திரங்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 வாசிக்கிறோம். அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். சகோதர சகோதரிகள், யார் இந்த தூதர்கள்? ஏழு சபை பார்த்துட்டோம், எதை குறிக்குது? யார் கடந்து வர ஏழு காலப்பகுதி? உண்மையான சபை கடந்து வர ஏழு காலப்பகுதி. ஏழு காலப்பகுதியில சபையை வழிநடத்த தேவன் பயன்படுத்தினாங்க ஏழு தூதர்கள். அந்த தூதர்களை தான் குறிக்குது அவர் கரத்துல இருந்த ஏழு நட்சத்திரங்கள். யார் இந்த தூதர்கள்? யாரை தேவன் பயன்படுத்தினா? எப்படி கண்டுபிடிக்கணும்? கொஞ்சம் கிரேக்க வார்த்தை போல் தூதர்கள், தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ்ல ஏஞ்சல், 7 ஏஞ்சல்ஸ் டு தி சர்ச்சஸ். இந்த ஏஞ்சல்ஸ் கிரேக்க பதம் என்னன்னா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, தூள் செல்லுபவர், மெசஞ்சர்ஸ், அவ்வளவு மெசஞ்சர்ஸ், தூது செல்லுபவர்கள். இது ஒரு 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 என்ன சொல்லலாம்னா, ஒரு பரந்த அர்த்தங்களை உள்ளடக்கின ஒரு வார்த்தை தூது செல்லுபவர்கள். யார் யாரெல்லாம் தூது செல்ல முடியுமோ அவங்க எல்லாமே யார் தான்? தூதர்கள், மெகலோஸ். யார் யாரெல்லாம் தூது செல்ல முடியும்? ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு. ஆவியில் இருக்கிற தூதர்கள் போகலாமா? போகலாம். அப்ப ஏகலோஸ் யாரை குறிக்கலாம்? தூதர்கள் யாரை குறிக்கலாம்? உண்மையிலேயே ஆவியில தூதர்களா இருக்கிற தூதர்களை குறிக்கலாம். நெக்ஸ்ட், மனுஷங்க தூது போகலாமா? ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட தாராளமா போலாம். அப்ப ஏகலோ ஏஞ்சல்ஸ் தூதர்கள் யாரையும் குறிக்கலாம், மனுஷர்களையும் குறிக்கலாம். மிருகங்கள் பறவைகள் தூது போலாமா? போலாம். அந்த காலத்தில் அவங்க தான் போனாங்க இல்லைங்களா, பறந்து போனாங்க, அவங்க கூட குறிக்கலாம். உயிரே இல்லாத புத்தகம், லெட்டர்ஸ் தூது போலாமா? ஒருத்தருக்கிட்ட போகலாம், அதுவும் குறிக்கலாம். பாருங்க, ஏஞ்சல் தூதர்கள் பொதுவா நாம சொல்லும் போது தமிழையா நம்ம மனசுல யார்தான் நினைப்போம்? பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள். ஆனா அந்த மூணு வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தங்கள் அங்க இருக்கும் போது இப்ப நாம கேட்கிறோம், இத்தனை கேட்டகரி இல்ல, மாம்சத்துல இருக்கிற சபைய 2000 வருஷ காலமா ஏழு கால பிரிவுகளுக்குள்ள வழி நடத்த போஷிக்க தேவர்கள் பயன்படுத்தின ஏழு தூதர்கள். யாரை சொல்லணும்னா, கரெக்ட், தேவன் பயன்படுத்தினார் ஏழு விசேஷித்த பாத்திரம், விசேஷித்த மனிதர்கள் ஏழு கால பகுதியில அவர்களை கொண்டு அவருடைய சபையை ஏழு கால பகுதி முழுக்க தேவன் போஷிக்கும், பாதுகாத்து, பராமரித்து வழிநடத்தினார். இந்த ஏழு தூதர்கள் சபைக்கான தூதர்கள் குறிக்குது. ஏழு அருமையான மனிதர்கள் இந்த சத்தியத்தை நிலைநாட்டவும், சத்தியத்துல மற்ற பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய பிரயாசங்கள், ஊழியங்கள், தியாகங்கள் செய்த ஏழு மனிதர்களை அங்கு குறிக்கிறது சகோதர சகோதரி. ஏழு மனிதர்களை நாங்கள் இப்ப அடையாளம் காணும். சபை கால பகுதி யார் தூதன்? சிமேனா யார் தூதன்? யார் தூதர்கள்? இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம் இல்லைங்களா, இந்த கிளாஸ் ஆரம்பத்தில் கேட்கும் போது இன்ன வரைக்கும் உங்களுக்கு அதுதான் அந்த கேள்வி. இவ்வளவு இந்த ட்ரூத், இவ்வளவு நாள் இந்த பூமியிலே இருந்துச்சு, யார் இந்த காத்து வந்திருந்தாங்க, இப்ப எப்படி இதே வெளியாகுது? இது தேவன் தான் பதில் சொல்லணும். தேவன் சொல்றாங்க, ஆமா என் மகன் இந்த சத்தியங்களை அறிவிச்சு சபையை ஸ்தாபிச்சு வச்சுட்டு போனதுக்கு பிரிந்து இந்த ஏழு கால பகுதியில இந்த சத்தியத்துக்கு விரோதமா எல்லா முயற்சிகளும் நடக்கும். ஒரு 1260 வருஷம் ஒரு மாபெரும் கல் அமைப்பு இந்த சத்தியத்தை மூடி மறைச்சு அழிக்கவே முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலப்பகுதியில உண்மையான பரிசுத்தவான்களுக்கு அந்த சத்தியமே கிடைக்காம சொல்லுவாங்க, நான் அனுமதிக்க மாட்டேன். எதுக்கு? இந்த சத்தியம் முழுக்க மறைக்க அனுமதிக்க மாட்டேன். ஆனா அவர்கள் அதுக்கு எல்லா எதிர்ப்பும் செய்வாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த சத்தியம் சத்தியமாவே பாதுகாக்கப்பட்டு அந்தந்த காலத்துக்குரிய பரிசுத்தவான்களுக்கு கோரிக்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் மனிதனாக கலையத்தில் சேர்க்கப்பட்டு கடைசி கால பகுதியில பிரகாசமா என்னுடைய குமாரனை மீண்டும் இரண்டாம் வருகை வரும்போது அது வரைக்கும் மறைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்பட்டிருந்தது பெரிய அளவில் கொடுக்கப்படும். ஆனா அதுக்கு ஏழு மனுஷங்களை நான் பயன்படுத்தினேன். அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் இந்த சத்தியமே எல்லா வரைக்கும் பூமியில அங்க இருக்கு. அப்பேற்பட்ட மனுஷங்க தான் இந்த ஏழு தூதர்கள் கையில் இருக்கும். பரவாயில்லைங்களா? ஆமா, இன்னும் சாலிதா ஒன்னவர் இருக்கும். யார் இந்த ஏழு தூதர்கள்? தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள். ஆதிக்கால சபையிலிருந்து நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல நாம பெற்றெடுக்கிற இந்த சத்தியத்தை நமக்கு கொண்டு வந்தவங்க சகோதர சகோதரிகளே. எப்படி அடையாளம் காணலாம்? ஒவ்வொரு சபையும் நம்ம காலப்பகுதி பார்க்கும் போது அந்த காலப்பகுதியில யார் தூரமா இருந்து செயல்பட்டிருக்க முடியும், எப்படி முடிவுக்கு வர முடியும்னா நல்லா பார்த்தோம்னா அந்த காலப்பகுதியில சத்தியத்துக்காக சகோதரர்களுக்காக பரிசுத்தவாதிகளுக்காக அவர்களை காட்டிலும் வேற யாரும் பிரயாசம் அதிகம் எடுத்திருக்க மாட்டாங்க, தியாகம் செய்திருக்க மாட்டாங்க, உபத்திரவங்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அந்த காலப்பகுதியில அவர்கள் தான் உச்சகட்ட பிரயாசம் உண்மை தியாகங்கள் உபத்திரவங்கள் அடைஞ்சு அந்த சத்தியத்தை அப்படியே பாதுகாத்து அதை பரிசுத்தவான்களுக்கு பகிர்ந்தளித்த பாத்திரங்களா இருப்பாங்க. அப்படித்தான் கண்டு பிடிக்கும். அப்படியாக 2000 வருஷம் சரித்திரம் முழுவதும் ஆராய்ந்து அந்த ஏழு மனிதர்களை நாம இன்னைக்கு உங்க முன்பு அறிவிக்கிறோம். முதல் சபை பெயர் தளம். இந்த காலப்பகுதி இருந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் பயன்படுத்தின தூதன் யாரா இருக்கலாம்? ரொம்ப முக்கியம். இந்த காலப்பகுதி சொல்லும் போதே 12 அப்போஸ்தலர்களும் இருக்காங்க. அந்த காலப்பகுதியில தேவனை பயன்படுத்தின அந்த தூதன் யார்? எபேசுனுடைய தூதன் யாரா இருக்கணும்னா அவர்தான் அந்த காலத்திலேயே அதிக ஊழியம் செஞ்சிருக்கணும், அதிக பயணங்கள் செஞ்சிருக்கணும், அதிக பிரயாசம் எடுத்திருக்கணும், அதிக பாரம் சபைக்காக சுமந்திருக்கணும். யார் அவரு? யார்தான் சொல்ல முடியுது? பாரம் அப்போஸ்தலர்களே கடைசியா அந்த லிஸ்டுக்கு வந்தவர் யார்? அப்போஸ்தலர் பவுல். சகோதர சகோதரிகளே, அவரே அந்த முதல் சபைக்கான தூதன் என்று பார்க்கிறோம். எப்படி நம்ம சொல்லலாமா? புதிய ஏற்பாட்டில் நீங்க கவனிச்சீங்கன்னா மூணுல ஒரு பங்கு யாருக்கா எழுதியிருக்கிறார்? ஆமா, கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் யாருக்கா எழுதியிருக்கிறார்? அப்போஸ்தல் ஆகிய பவுல் தாங்க எழுதியிருக்கிறார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், அப்போஸ்தல் பவுல் எபேசு சபைக்கான தூதன், அதுல எந்த சந்தேகம் நமக்கு அங்க வேண்டாம். ஆனா கர்த்தர் இயேசு இருந்த வரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் அங்க வரல. அதே சமயத்தில் ஜூதா கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்து அந்த ஸ்தானத்தில் இருந்து போனதுக்கு பின்பு அந்த இடத்துக்கு மற்ற சீஷர்கள் சேர்ந்து வேற ஒரு மனுஷனை நீதிக்கிறாங்க. அவர் யார்? மத்தியாஸ். ஆனா அவங்க யாரா தேர்ந்தெடுத்தாங்க? அப்போஸ்தலர். யார் தேர்ந்தெடுக்கல? அவரு தேர்ந்தெடுக்கல. அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அப்போஸ்தலர் 9:15. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் அப்படின்னா அப்போஸ்தல் பவுல். தெளிவா சொல்றார், நான் அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்டார். மற்ற சிந்தனை அவர்களுடைய மாம்ச சிந்தனையில தெரிந்து கொண்டவர் மத்தியார். ஆனா அவனை தேவன் அங்கீகரிக்கல, கர்த்தர் இயேசு அங்கீகரிக்கல. கர்த்தர் இயேசு விசேஷமா தெரிந்து கொண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ரொம்ப முக்கியமா சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல யாருக்காக தெரிஞ்சு கொண்டானா? புறஜாதிகள். பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? நாலு நாட்டுல சத்தியம் யாருக்குள்ள மாத்திரம் போதிக்கப்பட்டுச்சு? யூதர்களுக்குள்ள மாத்திரம். ஆனா அது புறஜாதிகளுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரம் பொருள் உன்னிட்டு வழிநடத்துற ஒரு வாய்ப்பு தேவையா கொடுத்தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல். சகோதர சகோதரி, அப்ப 12 அப்போஸ்தலன் அப்போஸ்தல் பவுல் அவர்தான் அந்த முதல் சபையினுடைய தூதன். அவருடைய அந்த அப்போஸ்தலர் ஸ்தானமே ஆதிகால சபையில கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. நிறைய பேர் அவரை என்னன்னு ஏற்றுக்கொள்ளல, அப்போஸ்தலன் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவங்களுக்கு அப்போஸ்தல் பவுலே விளக்கம் எல்லாம் கொடுக்கிறார். வசனவாசி 1 கொரிந்தியர் 9:2. குறைந்த சபையில அந்த ஒரு குழப்பம் வந்துச்சு. அப்போஸ்தல் பவுல் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் பேச்சு வந்துச்சு. அவங்க கிட்ட பேசும்போது சொல்றா இருப்பாரு, அப்புறம் பேச வேண்டிய சூழல் வந்துச்சு. நிறைய பேர் அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை சந்தேகிக்க ஆரம்பிச்சாங்க. ஆதிகால சபையில குறிஞ்சி சபையில ஆனா தெளிவுபடுத்தினா, நான் அப்போஸ்தலன் இல்லையா? நான் அப்போஸ்தலன், நான் உங்களுக்கு அப்போஸ்தலன், உங்களுக்கு நான் ஊழிய செய்ற நிரூபிக்கிறாரு. இதே இன்னொரு வசனத்துல வாசிங்க, கலாச்சியர் 1:1. எப்படி அப்போஸ்தலன் ஆக்கப்பட்டேன் என்பதை தெளிவா சொல்றார் பாரு. நான் மனுஷரால அப்போஸ்தலன் ஆக்கப்படல, மனுஷர் மூலமாயும் இல்ல, யாருமே அப்போஸ்தலன் ஆயிட்டார். இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மறித்தவர்கள் எழுத்துல பிதாவாகிய நான் மறுத்த தன்னுடைய செலக்ஷனை எப்படி சொல்றாரு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சந்தேகிக்க ஆரம்பிச்சான். அப்ப சொல்றார், நான் மனுஷனால ஆகல அப்படின்னா யார் இந்த மனுஷங்களை சொல்றாங்க? மற்ற அப்போஸ்தலர்களும் என்னை அப்போஸ்தலனா ஏற்படுத்தல. நெக்ஸ்ட், மனுஷர் மூலமாயும் அல்ல அப்படின்னா இந்த அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து ஒரு முறை கடைபிடிச்சாங்களா? மத்தியாசம் தெரிஞ்சது என்ன முறை? அந்த மாதிரி மனுஷ முறைமைகளின்படி நான் ஒண்ணு இந்த தெய்வீக ஊழியத்துக்கு வரல. நான் இயேசு கிறிஸ்து மூலமா, தேவன் மூலமா இந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தப்பட்டேன். என்ன அத்தாரிட்டி சொல்றா இருப்பார், நான் உண்மையிலேயே அப்போஸ்தலன் தான். அந்த மாதிரி அந்த நிரூபிக்க வேண்டிய சூழல் வந்து அதை அங்க செய்திருக்கிறார் சகோதர சகோதரிகள். இன்னும் கூட சிலருக்கு அந்த குழப்பம் இருக்குங்க. கிறிஸ்தவர்கள் அவங்க வேதம் நல்லா வாசிக்காம இருக்கிறதுனால இந்த குழப்பமான அப்போஸ்தல் பவுல் அந்த 12 அப்போஸ்தலன் ஸ்தானத்துக்கு தேவனாலும் இயேசு கிறிஸ்துவனாலும் ஏற்படுத்தப்படுது. ஆனா அவரை பத்தி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா எல்லாம் இருக்க முடியாது. அவர் ஒரு பரிசேனா இருந்தாரு இல்லைங்களா? அவரே வசனத்துல சொன்னார், 25:26 வேணா படிக்க வேண்டாம். அதே வேளையில் ஒரு அங்க யூத நியாய சாஸ்திரி அப்படின்னா டாக்டர்ஸ் ஆஃப் லா அந்த இங்கிலீஷ்ல சொன்னா எல்லா நியாய பிரமாணங்களே சட்டத்திட்டங்களை கரைச்சு குடிச்சவங்க டாக்டரேட் வாங்கவங்க அந்த ஃபீல்ட்ல. அவரு பேரு கமாலியல், பெரிய ஞானி கமாலியல். அவர் கிட்ட படிச்சிருக்கிறார் யார் அப்போஸ்தலன் ஆகிய பவுல். வசனம் வாசிங்க அப்போஸ்தலர் 22:3. சுருக்கமா சொன்ன ஒரு அந்த காலத்தினுடைய ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில கல்வி கற்றவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்லணும்னா அவர் அப்போஸ்தலன் பவுல் ஒரு மேதத்தான், அவர் ஒரு ஸ்காலர் தான், அவரு கூட ஒரு ஸ்காலர் தான், நல்லா படிச்சிருந்தார், நல்லா படிச்சிருந்தாரு. அவரு ரோம சாம்ராஜ்யத்துல சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. நிறைய விசேஷமான தகுதிகள் பெற்றுட்ட ஒரு மனுஷனாக அப்போஸ்தல் பவுல் அங்க இருந்தாரு. அவரையே தேவன் அந்த விசேஷமான ஊழியத்துக்கு அங்க தேர்ந்தெடுத்தார் என்று நம்ம அங்க பாக்குறோம். மேலும் ஒரு வசன வாசிங்க கலாத்தியர் 1:11-12. பாருங்க அவரு போதிச்சுட்டார் இந்த சுவிசேஷம். நான் மனுஷர்கிட்ட கேட்கல, எனக்கு யாரே போதிச்சுட்டார் அத. அதெல்லாம் உங்களுக்கு மற்ற வசன பகுதியில் தெரியும். இன்னொரு இடத்துல பேச போறது, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை அறிவேன், அவனு 3வது மாதம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டாரு, வார்த்தையினால விவரிக்க முடியாத தரிசனங்களை பார்த்தாரு. அப்புறம் நான் 3 வருஷம் அரேபியாக்கு போனேன். என்ன 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 நடந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசு தேவனே அப்போஸ்தல் பவுல தேர்ந்தெடுத்து அவருக்கு அரேபியால வைத்த சகல விஷயங்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் பெற்றுக்கொண்டதைத்தான் அவர் இங்க வந்துட்டு பிரசங்கம் பண்றார். தேவன் என்ன பண்ணாருன்னா, அப்போஸ்தல் பவுலுக்கு அந்த 3வது உலகம் தேவனுடைய ராஜ்யத்துல என்னெல்லாம் நடக்குமோ அந்த விஷயங்களும் தான் பண்ணிட்டாரு. தீர்க்க தரிசனத்துல முழுவதும் கவனிச்சுட்டாங்க. அதனால தான் அதையெல்லாம் பார்த்து புரிஞ்சு உணர்ந்த அப்போஸ்தலர் பவுல் அவ்வளோ வைராக்கியமான ஊழியம் அங்க செய்ய முடிஞ்சது என்று பார்த்தோம். எவ்வளவு பிரயாசம் எடுத்தார் அவர் அந்த காலத்துல, அந்த காலத்துல இருந்துட்ட பரிசுத்தவான்களுக்காக எவ்வளவு பெரிய பயணங்கள். இல்லைங்களா, ஒரு இடத்துல பேசும்போது நான் என்ன சொல்றாரு, தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம நீங்க உபவாசத்துல நிர்வாணத்துல கப்பரச்சேதத்துல தண்டனையில யாரா கஷ்டப்பட்டு அவர் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தார். நல்லா தெரியும் நமக்கு இந்த கால பகுதியில இருந்த பரிசுத்தவான்களுக்காக சத்தியத்துக்காக தேவன் வல்லமையா பயன்படுத்தின பாத்திரம்னா அப்போஸ்தல் பவுல் தவிர வேற யாரு. அவர் தான் அந்த காலத்து சபைக்கு ஜூதன் சகோதர சகோதரி. கிபி 67வது வருஷம் அவருடைய ஓட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அவரு தலை துண்டிக்கப்பட்டு அவர் அங்க மறுத்தார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சகோதரர் சகோதரி, கடைசி அப்போஸ்தலனா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் முதலாவது சபைக்கான முதல் தூதனாக அவர் அங்க இருந்தது பார்க்கிறோம். சரி, இது முதல் தூதன் பத்தி. இரண்டாவது சபை என்ன சபை பார்க்கிறோம், சிமெர்னா. சிமெர்னா காலப்பகுதி கிபி 70-311 வரைக்கும் உள்ள இந்த காலப்பகுதிக்கு தேவனே யாரை தூதனாக பயன்படுத்தினார்னா, அந்த காலத்துல சத்திய வெளிச்சத்தை கொண்டு வரவும் பரிசுத்தவான்களுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு விசேஷத்தை பார்க்கிறாம யாரா இருக்கலாம், கிபி 70-311 வரைக்கும் அப்படின்னா அந்த காலப்பகுதியில இருந்தாரு கடைசி அப்போஸ்தலன் யார், அவர்தான் அப்போஸ்தலர் பவுலுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் நிறைய புத்தகங்கள் எழுதினவர். இவர் யார், அப்போஸ்தலன் ஆகிய யோவான். அவர் தான் அப்போஸ்தலர் யோவான் தான் 12 அப்போஸ்தலர்கள் ரொம்ப சின்ன வயசுல சுத்துக்கு வந்தவரு, ரொம்ப வருஷங்கள் வரைக்கும் உயிரோட இருந்தவர் என்று அங்க பாக்குறோம். கிட்டத்தட்ட கிபி 100, 101, 2 அந்த காலப்பகுதியில் அவருடைய மரணம் கூட அங்க சம்பவிக்கும். ஆனா அப்போஸ்தலன் யோவான் தெரியும், ஐந்து புத்தகங்களே எழுதியிருக்கிறாரு புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலன் பவுலுக்கு அப்புறம் அதிக விஷயங்கள் இவர் தாங்க எழுதியிருக்கிறார். இவருடைய விசேஷம் சொல்லணும்னா, இவர் வந்துட்டு ரொம்ப அன்பான சீஷன், இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப அன்பான சீஷன் என்று நாங்க பாக்குறோம். கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, சகோதரர்களுக்காக மிகுந்த வைராகியம், உற்சாகத்தோடு அந்த ஊழியத்தை செய்திட்ட அருமையான சீஷன் என்று கூட அங்க பாக்குறோம். அது மாத்திரமல்ல, இவர் இல்லைன்னா சகோதர சகோதரிகளே சில விசேஷமான சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. உதாரணமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தார், எப்படி இருந்தார், என்னவா இருந்தார், நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறோம். யோவான் தான் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவன் கூட இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாவும் இருந்துச்சு, அந்த வார்த்தை மாற்றம் ஆக்கப்பட்டுச்சு. ஏன்னா இங்கு ஒரு ஆறு வார்த்தை, ஏழு வார்த்தை தான். இந்த வார்த்தை இல்லாட்டி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு திருப்பி பார்த்தா கூட பரலோகத்துல கர்த்தர் இயேசு ஒரு தூதனா, பிரதான தூதனா, மிகாயலா, தேவனுடைய வார்த்தையா இருந்து பழைய ஏற்பாடு முழுக்க தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தினது தெரியாம போகுது. எவ்வளவு பெரிய ட்ரூத் பாருங்க. இது அப்போஸ்தலன் யோவான் தான் நமக்கு அங்க வெளிப்படுத்துறது, நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இவர் பற்றி சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்னா நிறைய அங்க வருது. அவருடைய நிருபங்கள் நம்ம வாசிச்சோம்னா பிரதானமா அன்பை அவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஹைலைட் பண்ணி அங்க பேசுவார். அதுதான் ரொம்ப அன்பான சீஷன் அவரு என்று நம்ம அங்க பார்க்கணும். இவரு ரொம்ப ஒரு வயது வயதுமே அவர் உயிரோடு இருந்தார். கடைசி நாட்கள்ல ஊழியம் செய்யும் போது அவருடைய கண் பார்வையெல்லாம் வந்துருச்சு, அவர்னால் நடக்க முடியாது. ஆனா கூட அவரோட இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை பள்ளத்துல வச்சுட்டு தூக்கிட்டு அங்க போய் அப்படியெல்லாம் கூட கடைசி நிமிஷம் வரைக்குமே அந்த பரிசுத்தவான்களுக்காக அவரு ஊழியம் செய்தவர் என்று நம்ம அங்க பார்ப்போம். இவரை பத்தி சில சரித்திரத்துல சில குறிப்புகள் இருக்குது. ஒரு முறை இவரை உபத்திரப்படுத்துவதற்கு என்ன பண்ணிட்டாங்களா, என்ன கொப்பரையிலேயே போட்டுட்டாங்க, கொதிக்க வச்சிருக்கிற எண்ணெயில். ஆனா ஒண்ணுமே ஆனா என்ன ஆயிட்டாரோ வெளியே வந்தார் சரித்திர பிரசுரம். இதெல்லாம் வந்து நம்பலாமா, ஏன் நம்ப கூடாது? தானியங்களுடைய ரூமே ஸ்நேகிதர்கள் எங்க போனாங்க? ஐயாவது தேவனுக்கு உண்மையா இருந்த அவங்களை போடும் போது அவங்களால என்ன வாழ கூட வரல. ஏன் அதே தேவனே இந்த மாதிரி ஒரு விசேஷித்த வளமை தம்முடைய அருமையான ஒரு மனுஷன் சீசன் கர்த்தருடைய சீசனுக்கு காமிச்சிருக்கிறார். கண்டிப்பா நடக்கும். இருந்திருக்காங்க. கடைசியில் அவரை எங்க கூட போட்டாங்க தண்டனைக்கு, பத்மு தூயில். பத்மு தூய் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது ஒரு கல் குவாரி, அவ்வளவுதான். கல் குவாரினா கல்லு தோண்டப்பட்டு வெட்டப்பட்டு எடுக்கிற மரம், செடி, கொடி, பசுமை ஒண்ணு கிடையாது. அங்க எல்லாம் மனுஷங்க சாதாரணமெல்லாம் வாழ முடியாது. அது வந்துட்டு ஒரு ரொம்ப பாதுகாப்பான சிறை, அப்படின்னா ஒரு பிரிசன் ஏரியா. ரோம சாம்ராஜ்யம் அங்க ஆளுகை செய்துட்டு இருந்த போது மிகப்பெரிய குற்றங்களுக்கு தண்டனையா அந்த பத்மத்தீவில கொண்டு போய் விட்டுடுவாங்க. அவ்வளவுதான். அங்கதான் யார போட்டாங்க, யோவான் போட்டாங்க. ஆனா தேவனே ரொம்ப அருமையா பயன்படுத்தினார். அங்க இருக்கும் போதுதான் யோவான் தேவை வெளிப்படுத்தினார் தேவன். அப்பா என்ன ஆச்சரியம் பாருங்க, வெளிப்படுத்தின விஷயம். 2000 வருஷம் சரித்திரம் என்ன நடக்கும் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் யோவானுக்கு அங்க வெளிப்படுத்தினது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. கருத்தில் அவர் 100 வயது நெருங்கும் போது அவருடைய ஓட்டம் முடிவு பண்ணிச்சு. 12 அப்போஸ்தலர்கள் இயற்கையான மரணம் யாருதான் மறைச்சாங்கன்னா அப்போஸ்தலன் யோவான் தான். மற்ற பத்திர பேர் என்ன இருக்கிறார், ரத்த சாட்சி தான். வெட்டி போடுறது, மேல இருந்து தள்ளி விடுறது, இப்படியாக தான் அங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அப்ப தேவனுடைய கிருபை இவரோடு இருந்தது. ஏன்னா இவர் அந்த கடைசி அப்போஸ்தலர், அந்த சபைக்கு முக்கியமான ஊழியங்களை செய்ய வேண்டிய இருந்த நிமித்தம் தேவனுடைய ஒரு அருமையான வாய்ப்பில் அவரை நீடித்து வச்சு அவருடைய ஓட்டத்தை ஏற்றுக்கொண்டது அங்க பார்க்கிறோம். சோ அவர் என்ன 313 வரைக்கும் வாழல, அவர் கிபி 101 அந்த காலத்திலே மறைச்சிடுறாரு. ஆனா அந்த குறிப்பிட்ட காலம் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் தெரியுங்களா, அந்த 313 வரைக்கும் இன்னொரு மனுஷனே என்ன இல்ல, அப்போஸ்தலர் யோவான் போல இன்னொருத்தர் வரல. அப்போஸ்தலர் யோவானுடைய ஊழியமே அந்த காலம் வரைக்கும் போதுமானதா இருந்துச்சு, வல்லமுள்ளதா இருந்துச்சு, அதுதான் காத்துச்சு அந்த சத்தியத்தையும், சத்தியத்தில இருந்துட்டா பரிசுத்தவாதி. அதனாலதான் அந்த குறிப்பிட்ட கால பகுதி வரைக்குமே அவருடைய ஊழியம் அந்த பிரகாசமாக பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு பார்க்கணும். ரெண்டாவது சபை சிமிர்னாவுடைய தூதனே அப்போஸ்தலர் யோவான் என்று பார்க்கிறோம். மூணாவது சபையை நாம இப்ப கவனிக்கலாம். சபையின் பேரு பெர்கமும். வருஷம் 313 கிபி 1157 வருஷம் நீண்ட கால பகுதி. இந்த காலப்பகுதியில தான் கள்ள சபை உருவாகி வளர்ந்து அதிகாரம் எடுத்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து உண்மையான சபை மீது அதிகாரம் செலுத்தி உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்ச காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில இந்த இருந்த பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யவும் சத்தியத்தை நிலைநாட்டவும் தேவனே ஒரு மனுஷன் எழுப்பினாங்க. அருமையான மனுஷன் அவரு. இவரு அப்போஸ்தலன் அல்ல, சாதாரண கிறிஸ்தவர்கள் தேவன் எடுத்து பயன்படுத்தின ஒரு மனுஷனு. இவர் பேர் என்னன்னா சகோதர சகோதரிகளே, இவர் பேரு ஏரியல் என்று நாம் அங்க பாக்குறோம். மூணாவது சபை பெர்கமோவுடைய அந்த தூதன் சகோதரர் ஏரியல். இவர் உருவான அந்த காலப்பகுதி சபைக்கு ரொம்ப சவாலான காலப்பகுதி. கிபி 313 பின்னால 325 அந்த கான்ஸ்டாண்டின் சக்கரவர்த்தி அந்த நியூசியன் கவுன்சில் ஏற்படுத்தினார் சொன்னோம் இல்லைங்களா, நானும் ஒரு பிஷப் வரவழைச்சு மூன்று கடவுள் என்கிற திருத்துவ உபதேசத்தை சபைக்குள்ள நுழைக்கும் போது அந்த காட்சி நடந்துட்டு இருக்கும்போது உண்மையான சத்தியத்துக்கு சாட்சியா கொடுத்தவர் ஒருத்தர் அங்க இருந்தார். ஆக்சுவலா அந்த நியூசியன் கவுன்சில் ரெண்டு கருத்து பிரபலமாக முன்வைக்கப்பட்டுச்சு. ஒரு கருத்து பேசினவரு ரொம்ப வயதானவர், இன்னொரு கருத்து பேசினவரு ரொம்ப வயதுல இளையவர். அந்த வயதானவர் மெய்யான சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தார். விவாதம் என்னன்னா எத்தனை கடவுள் பைபிள்ல. அந்த வயதானவர் சொன்னாரு பைபிள்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் பிதாவாகிய தேவன், இன்னொருத்தர் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை. இந்த மெய்யான சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தாரு அந்த வயசான மூத்தவர் சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னொருத்தர் இளையவர், அவரு நேரடியா இதுக்கு விரோதமா சொன்னாரு, இல்ல இல்ல பைபிள்ல மூணு கடவுள் இருக்கு, மூணு பேரு சமமான வல்லமை, சமமான நித்தியம், சமமான மகிமை உள்ளவங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். சகோதர சகோதரி யாருடைய கருத்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்? ஆமா, அந்த கவுன்சில்ல அந்த எல்லா வயசுல தொழிற்கிறவர் சொன்ன அந்த கிறிஸ்துவ கருத்து கொள்கையை தான் அங்கீகரிச்சாங்க எல்லாருக்கும். அவர் பேரு அத்தனேசியஸ். கிறிஸ்துவ உபதேசத்தை கான்ஸ்டாண்டின் சக்கரவர்த்தியினுடைய துணையோடு சபைக்குள்ள புகுத்துவதற்கு சாத்தான் பயன்படுத்தின மனுஷன். ஆனா இன்னைக்கு இவர ரோம கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லு தெரியுமா, இவர் ஒரு செயின்ட், அவர் ஒரு புனிதர், அத்தனேசியஸ். ஆனா அந்த வயதுல மூத்தவர், மெய்யான சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தவரு, அவர் பேர் தான் ஏரியஸ் சகோதர சகோதரிகளே. ரொம்ப அருமையா ஏரியஸ் அந்த வாதம் வச்சார். எப்படின்னா பாருங்க, தமிழ்ல வாசிக்கிற அவரு என்ன பேசினார்னா, பிதா என்பவர் பிதா ஆவார், குமாரன் என்பவர் குமாரன் ஆவார். அப்படியானால் பிதா என்பவர் குமாரனுக்கு முன்பாக இருந்திருக்க வேண்டும். அப்படியானா ஒரு காலத்துல குமாரன் என்பவரு இல்லாத இருந்திருக்க வேண்டும். அப்படியானா ஒரு காலத்துல இல்லாதிருந்த அனைத்து சிருஷ்டிகளும் உண்டாக்கப்பட்டது போல இந்த குமாரனுமே உண்டாக்கப்பட்டவர். என்ன பியூட்டிஃபுல் கருத்து பாரு, அந்த என்ன சொல்றது, அந்த இன்டெலிஜென்ஸ் பாரு, சத்தியத்தை பகுத்து தெளிவா கொடுக்குது. பிதா தேவன் அவர் மாத்திரமே ஒரு காலப்பகுதியில் இருந்திருக்கணும், ஏன்னா அவர் பிதா. குமாரன் குமாரனே அவர் ஒரு காலப்பகுதி இல்லாமல் இருந்திருக்கிறார். இல்லாமலே அவர் எப்படி அந்த பிதா எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரோ அது போல இவரையும் சிருஷ்டித்தார். சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகள் பிதானா, அவருடைய பிரதான சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு. எவ்வளவு பியூட்டிஃபுல் தாட். ஆனா இது அங்கீகரிக்கப்படல சகோதர சகோதரிகளே. அந்த நியூசிலாந்து கவுன்சில்ல நம்ம பாக்குறோம் இந்த அத்தனேசியுடைய கருத்து தான் அங்க ஜெயிச்சுதானா. கான்ஸ்டாண்டின் சக்கரவர்த்தி அவருக்கு பின்னால கிட்டத்தட்ட 400 பிஷப்ஸ் எல்லாரும் அந்த பொய்யான போதகத்தை தூக்கி நிறுத்த முயற்சிக்கும் போது தனி நபர் அவர் கூட ஒரு 2 பிஷப் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப திடமா ஒரு தெளிவா உண்மையான சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தவர் தான். இவர் பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அருமையான வசனம் கூட இருக்கு. என்னன்னா கர்த்தர் சொல்லும் போது எனக்கு உண்மையுள்ள சாட்சி ஏரியல். ஏரியல் இல்ல அந்த வார்த்தை, ஆனா வேற ஒரு அடையாள மொழி இருக்கு, பின்னால பாக்கலாம். ஏரியல் வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல தேசத்தை சேர்ந்தவர், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற லிபியா தேசத்துல சேர்ந்தவர், ஒருவரே ஆசிரியர் இவரு. அந்த பகுதியில் இருந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து சபையினுடைய மூப்பராக இருந்தார் ஏரியஸ். சகோதர சகோதரிகளே, ஏன்னா ஆதி காலத்துல சபை 5 இடத்துல ஸ்தாபிக்கப்படுச்சு தெரியும் உங்களுக்கு. அது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து மூப்பர் வந்து ஏரியஸ் தான். மாபெரும் விவாதத்துல அத்தனேசியுடைய கருத்து அங்கீகரிக்கப்பட்டு பிரபலமான கிறிஸ்துவ உபதேசமாக சபைக்குள்ள நுழைஞ்சிச்சு. ஆனா ஏரியத்துக்கு விரோதமா அந்த திட்டமெல்லாம் தீட்டி அவரை தண்டிக்கும் வகையில நாடு கடத்தினா என்ன பண்ணாங்கன்னா அவரை கூட்டிட்டு போய் ஒரு காட்டு மிராண்டிகள் வாழ்கிற ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. யாராவது காட்டு மிராண்டிகள் உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா அங்க இருந்த காட்டு மிராண்டிகளே என்ன ஆகியிருந்தாரு, சீஷர்கள் ஆகிட்டார். கத்தருடைய உபதேசம் சொல்லி அங்க போதிச்சு இவருடைய உபதேசம் கொஞ்சம் பிரபலமா இருந்துச்சு ஆப்பிரிக்க பகுதிகளில். அவருடைய உபதேசத்தை பின்பற்றினவங்க ஏலியன்ஸ் என்று அங்க அழைக்கப்பட்டாங்க. அவருடைய உபதேசங்களுக்கு ஏலியனிசம் என்று அழைக்கப்பட்டுச்சு என்றெல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7வது நூற்றாண்டு கிபி 600-620 இஸ்லாம் மதம் தோன்றுச்சு, தோன்றி வேகமா பரவுச்சு உலகம் முழுக்கம், ரொம்ப முக்கியமா ஆப்பிரிக்க கண்டத்துல பரவுச்சு. அது வரைக்கும் ஏரியஸ்னுடைய உபதேசங்கள் ஆப்பிரிக்க பகுதியில ரொம்ப பிரபலமாக அங்க இருந்துச்சு என்று பார்க்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் ரோம கத்தோலிக்க திருச்சபை ஏரியஸ என்ன சொல்றாங்கன்னா வேத புரட்டர் என்று அங்க சொல்றாங்க. அத்தனேசியஸ ஒரு செயின்ட் பரிசுத்தவார் என்று அங்க சொல்றாங்க. கடைசியில கிபி 336 ஏரியஸ் மரணம் அடைஞ்சாரு. ஆனா அவருடைய மரணம் சந்தேகத்துக்குரிய மரணம், அவரை கொலை செஞ்சிருக்கிறாங்க என்று தான் அங்க கருதப்படுது. அவருக்கு விரோதமா இருந்தவங்க அவருக்கு ஆதாரத்துல விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம் என்று அங்க சொல்லப்படுது. ஏரியஸ் பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தரை சொல்லும்போது எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய ஆன்டிபா என்று அங்க சொல்லப்படுவதை பார்க்கணும். 3வது சபை பெருகம் கால பகுதியில் ஏரியஸ் தான் அந்த தூதன். 4வது சபையை நம்ம சொல்லணும்னா என்ன, கிபி 1157 இருந்து கிபி 367 வரைக்கும். இந்த காலத்துல சகோதர சகோதரிகளே அந்த கிறிஸ்து அமைப்பு போக் மார்க்கம் முழு அதிகாரத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டிருந்த கால பகுதி. சத்திய வெளிச்சம் என்பது முழுக்க மறைக்கப்பட்டுட்ட ஒரு காலப்பகுதியாக இருந்தது. ஆனா இந்த காலப்பகுதியில அந்த சத்தியத்தை பிரகாசிக்க செய்யவும் பாதுகாக்கவும் பரிசுத்தவான்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் ஒரு அருமையான மனுஷனை ஏற்படுத்தினாரு. இவரு என்ன உருவானார்னா போர்மார்க்கு ரொம்ப விசுவாசமா இருந்த தேசத்திலேயே தேவனை இந்த மனுஷனா உண்டு பண்ணார். அந்த தேசம் வந்து பிரான்ஸ், பிரெஞ்சு தேசம். போர் மார்க்கம் அந்த ஐரோப்பிய தேசங்கள் 10 தேசத்தின் மேல அதிகாரம் செலுத்திட்டு இருந்துச்சு தெரியும். அதுல போப்புக்கு ரொம்ப விசுவாசமான நாடும் தான் பிரான்ஸ். போப்பு ஒரு கட்டளை போட்டா முதல்ல யோசிக்காம கீழ்படியது யாரா தான் இருக்கும்? பிரான்ஸ் தேசம். அதை பார்க்கும்போது மற்ற தேசங்கள் ஐயோ பிரான்ஸ் வந்து அடைஞ்சிருச்சு நம்மளும் கீழ்பட்டு போலாம் அப்படி போயிடுவாங்க. ஆனா பாருங்க தேவனே இந்த கள்ள சபை அந்திகிறிஸ்து அமைப்பு போர்மார்க்கு விரோதமா, அவங்க கள்ள கள்ள போதனைகளுக்கு விரோதமா, சத்தியத்துக்கு சாட்சியா ஒரு மனுஷனை எழுப்பும் போது அந்த எண்ணத்துக்கு மத்தியிலேயே அவங்க எழுப்பினாரு. அவர் பேரு பீட்டர் வால்டோ. இவர் என்ன சொல்லலாம், சதன் பிரான்ஸ் தென் பகுதியில் இருக்க பிரான்ஸ்ல லயான் பட்டணத்தில் இருந்தவர். இவர் ஒரு பணக்கார வியாபாரி, ரிச் மெர்ச்சன்ட் அப்படி சொல்லலாம், ரொம்ப பெரிய சொத்துக்காரர் சகோதர சகோதரிகள். அந்த காலத்துல எல்லாம் பிரான்ஸ்ல சில கலாச்சாரம் இருக்கும். இந்த சமுதாயத்துல பெரிய பணக்காரர்களே ஒன்னா கூடி வந்து சில கருத்துக்களை கலந்து ஆராய்வாங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, லயன்ஸ் கிளப், அந்த கிளப், இந்த கிளப், ஒரு லெவலுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாயிடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல பணக்காரர்கள் மத்தியில பீட்டர் வால்டோ கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பீட்டர் வால்டோ பக்கத்துல உட்காந்துருந்த அவங்களோ மிக நெருங்கின நண்பர் ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு சாஞ்சு கீழே விழுந்துட்டாங்க, பார்த்தா செத்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் பீட்டர் வால்டோ ரொம்ப பாதிச்சு. என்ன இது, மனுஷங்க வாழ்க்கை இல்ல தானா, ஏன் ஏன் இந்த மாதிரி ஒரு துர்பாகியமான நிலைமை? நல்லா இருந்தாரு, எவ்வளவு பெரிய சொத்துக்காரர், எவ்வளவு பெரிய திறமை உள்ள மனுஷன், ஆனா திடீர்னு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்க போதுதான் இவரு தேவனை குறிச்சு ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சார். என்ன என்ன நடக்குது, தேவன் தேவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அப்பதான் பாவம், அதனுடைய சாபமாகிய மரணம், அதிலிருந்து மீட்பதுக்கான கர்த்தரேசனுடைய பலி, இதெல்லாம் பத்தி சிந்திக்கும் போது அவரு மனம் மாறி ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷனாக அவரு அங்க மாறினார். சகோதர சகோதரிகளே வாழ்க்கையை குறிச்சு ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சாரு, மனம் திரும்ப ஆரம்பிச்சார். அவருடைய வாழ்க்கையில ஏழை எளிய கடவுளுக்கு உதவுவதற்கு முன் வந்தாரு. இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணி மிகப்பெரிய உதவி செய்தாரு. காலப்போக்கில் பைபிள் படிக்க ஆரம்பிச்சாரு. பைபிள் படிக்க ஆரம்பிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு, இதுக்கான பதிலெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்போ உடனே ஒரு பாருங்க, ஸ்டெஃபனாஸ் டி எடிசா என்ற ஒரு கத்தோலிக்க பாதிரியாளர் சம்பளம் கொடுத்து வச்சு பைபிள லத்தீன் மொழியிலிருந்து பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்க்க ஆரம்பிச்சது இவர் தான், பீட்டர் வால்டோ. இதெல்லாம் அந்த காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாது. பைபிள படிக்க நினைச்சுட்டாவே என்ன ஆயிடுவோம், கொலை செய்யப்படுவோம். ஆனா இவரு பணக்காரரா இருந்தார், கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு. அவர் பைபிள மொழிபெயர்க்கே முயற்சித்தார். அதனால அவங்கள அவரை போக்குவரத்துனால ஒன்றும் எதுவும் பண்ண முடியல. தேவன் பாருங்க, சில காலங்கள்ல சில காரியங்களை நிகழ்த்துவதற்கு ஏற்ற பாத்திரங்கள் அங்க தேர்ந்தெடுக்கிறான். ஒரு நல்ல பணக்கார ஆதிக்கம் நிறைந்த ஒரு மனுஷன் மனதில் சில மாற்றங்கள் வந்திருக்குது, தேவன் அவர் அப்படியே எடுக்கிறார். எடுத்துட்டு இந்த ஒரு மாபெரும் மாற்றம் அங்க கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வேதத்துல மிகப்பெரிய சத்தியங்கள் இருப்பதையும் போக்குவரத்தினுடைய போதனைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை என்று கூட கண்டுபிடிச்சார் சகோதர சகோதரிகளே. அப்புறம் அதிக போதிக்க கூட ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் தன்னுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு ஏழை இளைவங்களுக்கு கொடுத்துட்டு சாதாரண எளிய வாழ்க்கையை அவரு வாழ ஆரம்பிச்சுட்டார். இவரை பின்பற்றினவர்களுக்கே வாழ்வே என்று அழைக்கப்பட்டாங்க. ரோம கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியமான போதனைகள் அதையெல்லாம் எதிர்த்து உண்மையான சத்தியத்தை முறையாக போதிக்க இவங்க ஆரம்பித்தாங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சீர்திருத்தல் மார்க்கின் லூதர் காலத்துல நடந்துச்சு, ஆனா அதுக்கு விதை பீட்டர் வால்டோ காலத்திலேயே விதைக்கப்பட ஆரம்பிச்சு. இவர் தான் இந்த மாதிரி அதுவரைக்கும் பயன்படுத்தாத மொழியில் இந்த பைபிள்ல முதல் முறையா ஒரு சாதாரண மொழி பிரெஞ்சு மொழிக்கு மொழி பெயர்த்து அவருடைய வாழ்க்கை போதனைகள் ஊழியம் இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் அங்க கொண்டு வந்தார். இதுக்காக நிறைய உபத்திரவம் சந்திச்சார். இவரை வந்துட்டு கொலை செய்ய சொல்லி சட்டமெல்லாம் பிறப்பித்து போக்கு மார்க்கம் இவரு உயிருக்கு பயந்து அந்த பைன் காடுகளுக்குள்ள எல்லாம் போய் தஞ்சம் புகுந்தார், பனி காடுகளுக்குள்ள எல்லாம் போய். அப்புறம் அப்படி எப்படியா அங்கிருந்துட்டு கடைசியில் அவருக்கு ஒரு 1179 அவர் அங்க மறித்தார் என்று அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா பீட்டர் பவுலோ அந்த தேதியா காலப்பகுதியில இருந்துட்ட பரிசுத்தவான்களுக்கும் அந்த காலப்பகுதியில மெய்யான சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கும் தேவன் எடுத்து பயன்படுத்தின அருமையான மனுஷன் இவரே அந்த காலத்து தூதன் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ 5வது சபையினுடைய தூதன் பார்க்கலாம். 5வது சபை சர்வை இதில் 1367-1517, அதாவது சீர்திருத்த காலத்துக்கு முந்தின கால சபை, 5வது சபையினுடைய காலப்பகுதி. சோ இந்த காலப்பகுதியில கூட ஒரு வல்லமையுள்ள ஒரு மனுஷனை தேவன் அங்க பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான மனுஷன், ரொம்ப தர்மசாலி, ரொம்ப நுணுக்கமான அறிவு, ரொம்ப தைரியம் தேவனுக்காக அவருடைய சத்தியத்துக்காக. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நட்சத்திரமா தூதனாக தேவன் அங்க தேர்ந்தெடுத்தாரு. அது எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? இவரு இன்னைக்கும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இங்கிலாந்துல ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர். தேவன் எப்படி எல்லாம் எடுக்கிறார் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் பின்னால தெரியும் பாருங்க. சோ இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு ப்ரொஃபஸர் ஆசிரியரா இருந்தார், பேரு ஜான் வெக்லிக். ஜான் வெக்லிக் சொன்னா ரொம்ப தைரியசாலி, ரொம்ப புத்தி கூர்மை, ரொம்ப தெளிவு, வேதத்தில் மீது நல்ல வாஞ்சை, ஆங்கில மொழியில கூட நல்ல புலமையங்க பெற்றிருந்தவர். சோ இவரும் வேதத்தை முதல் முதல் என்ன பண்ணார்னா ஆங்கில மொழிக்கு மொழி பெயர்த்தார். பாருங்க, இவரு அங்க ப்ரொஃபஸரா இருந்ததன் மூலம் இந்த ஒரு வேலை செய்வதற்கு ஏற்ற பாத்திரமா அங்க இருந்தார். சோ இவருதான் நம்ம என்ன சொல்லலாம்னா முதல் முதல்ல பைபிள முறையாக கற்றுக்கொடுக்க ஆரம்பிச்ச மனுஷன். இவர் தனக்கு கீழே சில வேலையாட்களை நியமிச்சார், சகோதரர்களை நியமிச்சார், வேதத்தின் மீது வாங்கியுள்ள இனிமையான போதகர்களை நியமிச்சு அவர்களுக்கு இவரே சம்பளம் கொடுத்து இவர்களே எப்படின்னா ஒரு கையில பைபிள் அதனுடைய பிரிண்டர் காப்பீஸ் வச்சுக்குவாங்க, இன்னொரு கையில ஒரு குச்சி பிடிச்சுக்குவாங்க, ஒரு நீண்ட அங்கி போட்டுக்குவாங்க, ஒரு அருமையான பாடல் பாடிட்டு அப்படியே கும்பல் கும்பலா பயணம் செய்வாங்க, வீடுகள் போவாங்க, கதவு கட்டி அவங்களுக்குள்ள பிரவேசிச்சு வேதத்திலிருந்து மெய்யான சத்தியங்களை அவர்கள் அங்க பாடுவான், போதிப்பான். முறையான ஒரு போதனை இந்த ஜான் வெக்லிக் காலத்துல இருந்து அங்க ஆரம்பிச்சது என்று அங்க பார்ப்போம். சோ பைபிள் லத்தீன் மொழியில இருந்துச்சு, பீட்டர் வாழ்க்கை போனோம் பிரெஞ்சு மொழிக்கு வந்துச்சு. ஆனா யார்தான் படிக்க முடியும் பிரெஞ்சு மொழிய? பிரெஞ்சு தேசத்துக்காக படிப்பாங்க. ஆனா உலகம் முழுக்க பிரபலமா இருந்த ஆங்கில மொழிக்கு வெற்றி மூலமா தேவனே அந்த பைபிள் கொடுத்தான். சாதாரண விஷயம், எப்படி நாம சொல்றோம் இவர்கள் தான் தூதர்கள் என்று எப்படி சொல்றோம்? என்ன வேலை செஞ்சாங்க பாருங்க, போர் மார்க்கம் கை நீட்டினா தலையை வெட்டிடுவாங்க, அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கும் போது உலகத்தையும் ஆட்சி படிக்கிற போக்கு அவங்களுக்கு விரோதமா? விரோதமா. தேவனுக்கு சார்பில், தேவனுக்கு சாட்சியா, சத்தியத்திற்கு உறுப்பினையா இவர்கள் செய்கின்ற ஊழியை பார்த்தோம்னா பயங்கரமான ஊழியர். இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பெரிய வேலை இங்க செஞ்சிருச்சு. பரிசுத்தமான சத்தியங்கள் சாதாரண சனிதன் கைகளில் கிடைப்பதுக்கு இவருடைய வாழ்க்கை அங்க இருந்துச்சு. ஆனா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தான், எளிமையான உணவு. இவங்க பைபிளும் கையில ஒரு கனியும் அங்கேயும் போட்டுட்டு பயணத்துல இருப்பாங்க. எங்க யாராவது சகோதரர்கள் சத்தியம் கேட்கறவங்க போசிட்டாங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, இல்லாட்டி பண்ணி. ஆனா ஊழியத்தை அங்க ரொம்ப அருமையா அங்க செய்தாங்க. முன்னறிவு, தெளிவான சிந்தை, சத்தியத்துக்கான வைராகியம், அந்த தைரியம், இதெல்லாமே இவர ஒரு விசேஷமான பாத்திரமான பயன்படுத்துச்சு. இவருக்கு என்ன பேர் சொல்றாங்க சரித்திரத்திலேயே? மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன், சீர்திருத்தலுக்கு விடிவெள்ளி என்று இவரை சொல்றாங்க. சீர்திருத்தல் யார் பண்ணனா உண்மையிலேயே? மார்டின் லூதர். ஆனா அதுக்கு ஒரு விரிவெளி போல ஜான் வெக்லிஸ் மற்றும் அவருடைய ஊழியம் அங்க இருந்ததாக பாக்குறோம். இவருடைய ஊழியம் பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்துல எக்காலங்கள் பற்றி பேசும்போது அருமையான அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பின்னால நம்ம பார்க்கலாம். 53 முடிஞ்சதுக்கு பின்பு. ஆனா இவருடைய ஊழியம் எந்த அளவுக்கு வீரியமுள்ள ஊழியம் தெரியுங்களா? இவர் மறுச்சதுக்கு பின்னால 40 வருஷம் கழிச்சு ஒரு கோப் வந்தார். அவர் வந்துச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி விஷயங்கள் எல்லாம் படிக்கும் போது இவர் செஞ்ச ஊழியம், இவருடைய போதனைகள், அந்த போதனைகள் எப்படி நேரடியா போக்கு மார்க்கத்தினுடைய கள்ள உபதேசங்களை கடிச்சு கொண்டு மெய்யான சத்தியத்தை நிலைநாட்டினதெல்லாம் அந்த போக்கு படிக்கும் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர கோபம் இவர் மேல வந்துச்சு. ஆனா இவர் என்ன ஏற்கனவே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இந்த போக்கு என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? போய் அவர் கல்லறையை போடுங்க, எலும்பு கடைசா எடுங்க சொல்லி எலும்பு எரித்து அதை எரிச்சு என்ன பண்ணாரு, கடல்ல கழிச்சு விட்டாரோ. அப்ப எந்த அளவுக்கு ஜான் வெக்லிஸ்னுடைய ஊழியம் போக்கு மார்க்கத்துக்கு விரோதமா இருந்திருக்கும் பாரு, தேவனுக்கு சாட்சியா இருந்திருக்கும் பாரு. அப்படிப்பட்ட ஊழியம் தான் ஜான் வெக்லிஸ் செஞ்சுட்டார். ஜான் வெக்லிஸ்னுடைய போதனைகள் போக்கு மார்க்கத்து எப்படி இருந்துச்சு வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லுதுன்னா தேவை கொட்டுற மாதிரி இருக்குமா? அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அடையாளத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். தேல் கொட்டினா எப்படி இருக்கும் வலி? உயிர் போங்க. இன்னைக்கு கொட்டிச்சுன்னா நீங்க என்ன ஊசி போட்டாலும் நாளைக்கு இதே நேரம் வரைக்கும் என்ன இருக்கும் உங்களுக்கு அந்த வலி? அந்த மாதிரி கேள்விகள் ஜான் வெக்லிஸ் போக்கு விரோதமா கேட்டு ரொம்ப அல்லல் பட்டிருக்கிறாங்க இவருடைய காலத்துல போக்கு மாறும். சோ அந்த கால பகுதியில ஜான் வெக்லிஸ் பைபிள் ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்த்தது மாத்திரம் இல்ல, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு அருமையான ஊழியம் செய்து சாட்சியுள்ள ஜீவியம் ஏற்பட்டு ஏற்பா என்று கூட நம்ம அங்க பார்க்கிறோம். இவரு பின்னால அங்க மறுச்சு அவருடைய ஓட்டம் அங்க முடிவுக்கு வந்துச்சு. சரி, இப்போ ஆறாவது சபை, சபை பேரு பிலடெல்பியா, கிபி 1517 வருஷம் முதல் 1874 முக்கியமான காலப்பகுதி சீர்திருத்தம் நடந்தது. போக்கு மார்க்கத்தை மிகப்பெரிய அசைந்து அசைச்சது. இறுதியில போக்கு மார்க்கமே இந்த காலப்பகுதியில தான் அதிகாரத்தில் இருந்தோ நீக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த காலப்பகுதியில இந்த மாபெரும் வேலையை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தின நட்சத்திரம் அந்த தூதன் சகோதர சகோதரிகளே ஜெர்மனியை சேர்ந்துட்டார் ஒரு அருமையான கத்தோலிக்க பாதிரியார் மார்டின் லூதர் சகோதர சகோதரிகளே. சோ இவரு பாருங்க ரோம கத்தோலிக்க பாதிரியாராக இருந்தாரு. ஏற்கனவே சொன்னது போல அந்த அமைப்பினுடைய போதகத்தின் படி பாவ மன்னிப்புக்காக தன்னையே வருத்திக் கொண்டு உபவாசங்கள் எல்லாம் இருந்துட்டு அந்த தன்னோட பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சில விசேஷமான உடல வருத்தும் காரியங்கள் எல்லாம் கூட நடத்திட்டாரு. அந்த மாதிரி 1508 வருஷம் இவர் விட்டன்பர்க், ஜெர்மனியில் இருக்கிற விட்டன்பர்க்ல ஒரு பல்கலைக்கழகத்துல ஆசிரியரா பணியில சேர்ந்தார். அவர் சாதர வரைக்கும் அந்த பணியில இருந்தாரு. ஆனா 1511 வருஷம் இவர் ஒரு முயற்சி எடுத்தார். என்னன்னா ஜெர்மனியில இருந்தவர் ரோம் நகருக்கு போனார். ஏன்னா அங்க போய் தன்னுடைய பாவங்களை கழுவணும் என்று சொல்லி அங்க போனார். அங்க ஸ்காலா சாண்டா என்று சொல்லிட்டு ஒரு படிக்கட்டு இருக்கும், நிறைய படிக்கட்டு இருக்கும். பாவம் மன்னிக்கப்படணுங்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஃபைன் கட்டி ஒரு சீட் வாங்கணும், பாவம் மன்னிப்பு சீட் வாங்கிட்டு அப்புறம் அந்த படிக்கட்டுக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் முட்டி போட்டு ஏறி போகணும், கீழே வரணும். எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு முறை ஏறணும் தோன்றோ செய்யுங்க என்று சொல்லிடுவாங்க. சேர்ந்த ஒரு முயற்சியில இவரு கூட முட்டி போட்டு படிக்கட்டை ஏறி போகும்போது மார்டின் லூதர்னுடைய சரித்திரம் ஒரு படம் ஆயிடுது, டாக்குமெண்ட்ரி. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி அவர் முட்டி போட்டு மேல போகும் போது அவருக்கே ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் ரொம்ப சாதாரணமா இருக்கிறார், நல்ல கை நல்ல கால் எல்லாம் இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா பக்கத்துல ஆயிரக்கணக்கான பேர் அதே ஒரு பேட்டை வரட்டி கொண்டு மன்னிப்பு எடுக்க முயற்சி நடக்குது. அதுல பார்த்தா நிறைய குருடர்கள், நிறைய முறவர்கள், ஒரு கால் இருந்து ஒரு கால் இல்லாதவங்க, வயசானவங்க, சின்ன பசங்க, எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் மன்னிப்பு வாங்கறதுக்கு முயற்சி எடுக்கிறத பார்க்கும் போது அவருக்கு மனசுல ஒரு அது அவருக்கு ஏற்கனவே அவர் அங்கேயே அந்த பேப்பரை சுற்றி கீழே போட்டு பாதியிலே எழுந்திரிச்சு வரா. வரும் போதே அவருக்கு தோன்று போன இவ்வளோ கொடுமை உள்ளவரா இருந்து பாவத்தை மன்னிப்பாரா அந்த சிந்திக்கு போத்தான் திடீர்னு எனக்கு அந்த வசனம் வருது. இல்ல விசுவாசத்தினால அப்பா அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. வசனத்துல விசுவாசம் போதும் நீதிமான் பிழைப்பான் பாவங்கள் மன்னிக்கப்படும் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம ராம கத்தோலிக்க திருச்சபை இதெல்லாம் செய்யறாங்க சொல்லிட்டு போய் பைபிளுக்கு படிக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பி போட்டா ரோம கத்தோலிக்க திருச்சபை செய்யற 95 மிகப்பெரிய குற்றங்களை கண்டுபிடிச்சார். இவரு கூட ராம கத்தோலிக்கா மாதிரியா இருக்கான். இதெல்லாம் பண்ணாம அந்த வேகத்துல அந்த 95 குற்றங்கள்ல எழுதுனா இன்னைக்கு கூட நெட்ல போயிட்டு 95 தேசிஸ் ஆஃப் மார்ட்டின் லூதர் போட்டீங்கன்னா அப்படியே டிட்டோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதை எடுத்து எழுதினார். அவர் இருந்த அந்த விட்டன்பர்க் சர்ச் வாசலுக்கு போய் கதவுல அப்படியே கொட்டி விட்டார். அவளை ஆணி அடிச்சு விட்டார். அவர்தான் செஞ்சார். என்னதான் எதிர்பார்த்தாருன்னா அத போப்பு கொஞ்சம் பார்த்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் நினைச்சார். வேற ஒன்றும் அவர் நினைக்கல. ஆனா அதை சாதாரண ஜனங்கள் படிச்ச உடனே கொந்தளிச்சம் அப்படியே குரூப் குரூப்பா போப் மார்க்கத்துக்கு விரோதமா ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தமே அங்க நடந்து முடிஞ்சது என்று அங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்கு. இவர் கூட ரொம்ப திறமசாலி, ரொம்ப நுண்ணறிவான், நுண்ணறிவு நிறைஞ்சவரு. வசனங்கள் எல்லாம் பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாருங்களா, மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. ரொம்ப தைரியமானவர் கூட. இவர் இந்த குற்றங்கள் ரோம கத்தோலிக்க திருச்சபையின் குற்றங்களை லத்தீன் மொழியிலையும் ஜெர்மானிய மொழியிலுமே அவர் அங்க எழுதி ஒட்டினார். அதனாலதான் ஜனங்கள் எல்லாம் படிச்சுட்டு அங்க ரொம்ப தீவிரமா அதுல இறங்கினார். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல 1520 போட்டு மார்ட்டின் லூதர் கண்டிக்கும் வகையில ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா போட்டு கிட்ட இருந்து வர கட்டளை அது ஒருத்தருக்கு விரோதமா வந்துச்சுன்னா அவர் முடிந்தார். கடன் முடிஞ்சிச்சு. அவர் ஒண்ணு எல்லாருக்கும் முன்னால வந்து தன் தவறை ஒப்புக்கொண்டு போட்டு கிட்ட மணி கேட்கணும் இல்லாட்டி அவரை கொண்டுடுவாங்க. அந்த புல்லு வந்துச்சுன்னாவே போச்சு. ஜனங்கள் அவரை பரிதாபமா பார்ப்பான், என்ன நடக்கக்கூடாதுன்னு பயமா பார்ப்பான். மாசி முத்தருக்கு இந்த புல் அனுப்புனாங்க. ஒரு வாழ்க்கை நல்லா படிச்சான். நீங்க வந்து உங்களுடைய புக்கெல்லாம் தப்பு, உங்க கருத்தெல்லாம் தப்பு, போக்குக்கு முன்னாடி ஜனங்களுக்கு மேல வந்து ஒப்புக்கொள்ளணும் இல்லாட்டி உங்களை பதவி அந்த பொறுப்பு எடுத்துருவோம், உங்களை சபையை விட்டு வெளியே நடத்துருவோம், இல்லாட்டி தண்டிப்போம், இல்லாட்டி கொலை பண்ணுவோம். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அந்த லெட்டர் வந்துச்சு. எடுத்துட்டு போய் 4 ரோடு சந்திக்கிற இடத்துல நின்றுட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி படிச்சு காமிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அப்படின்ட்டு அந்த புல்ல தீலே இருக்கார். அப்படி இதெல்லாம் எப்படி தெரியுங்களா, ஜனங்களுக்கு புது உலகமே தொடர்ற மாதிரி போகனுடைய கட்டளைய எல்லாரும் முன்னால எரிச்சுட்டாங்க. நம்ம கூட அதை செய்யலாம். அந்த வேகம் அப்படியே ஜனங்களுக்கு இல்லை. இவர் செய்யற ஒருவர் செய்வேன் அப்படியே தான் போனாங்க. போயிட்டு எல்லாம் சர்ச்செல்லாம் உடைச்சு நொறுக்கி பாதிரியாரையும் பிடிச்சி அடிக்க ஜனங்கள் இந்த தீவிரமாக இது அங்க போச்சு என்று அங்க நம்ம பாக்குறோம். இன்னொரு இவரு ஒரு பெரிய மாற்றம் பண்ணார். அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையில நன்னெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, கன்னியாஸ்திரீகள், அவங்க என்ன பண்ணவே கூடாது. அதுல ஒரு கன்னியாஸ்திரியை தான் கல்யாணம் பண்ணாரு. கேத்தரின் வான் கோரா என்பது அந்த சகோதரியினுடைய பேரு. அவங்க இந்த மார்க்கிங் லூதருடைய போதனைகள்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் மறந்துட்டு திருமணம் பண்ணி பின்னாடி பிரதருக்கு ரொம்ப அருமையான ஒரு துணையா இருந்து பெரிய ஊழியத்தில் எல்லாம் மிகப்பெரிய பங்கு அங்க செய்தாங்க என்று நாம் அங்க பார்க்கிறோம். இவர்களுடைய திருமணமே அநேக அந்த துறவிகள் கூட அவங்களுடைய தவறான போக்கிலிருந்து வந்துட்டு அந்த திருமணம் செய்வதற்கு ஏதுவாக அங்க இருந்துச்சு என்று எல்லாம் பார்க்கிறோம். சோ இவர் கூட அபூர்வமான மனுஷன். இவர் பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது இந்த சபைக்கு செய்தி இருக்க போது சொல்வார், இதோ அவருக்கு முன்னாடி நான் திறந்த வாசல் வச்சிருக்கிறேன், யாரும் அதிக கூட்டா முடியாது. என்ன சொல்றாரு, நான் தேவனே போப் மார்க்கத்துக்கு விரோதமா ஒரு தனி மனுஷனா இருந்து அந்த மார்க்கத்தையே புரட்டி போகக்கூடிய மாபெரும் அனுமதி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மாற்றின் லுதார். யாரும் அதைய தடை செய்ய முடியாது. ரொம்ப முயற்சி பண்ணாங்க அவரை கொலை செய்யறது. ஆனா சில ராஜாக்களே அவருக்கு சப்போர்ட்டா வந்தாங்க. அந்த அந்த மேற்கத்திய அந்த மன்னிக்கணும் அந்த ஐரோப்பிய நாடுகள்ல போக்கனுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிற சில ராஜாக்கள் ரகசியமா மார்ட்டின் லூதருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவர் பாதுகாக்கப்பட்டார். அப்படி இருக்கும் போது அவரு ஜெர்மானிய மொழியில கூட பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். அருமையான டிரான்ஸ்லேஷன் மார்ட்டின் லூதருடைய டிரான்ஸ்லேஷன் கூட அப்ப அவருக்கு மொழி பெயர் பண்ண செஞ்சார். பின்னால அது வேற மாதிரி கூட அதை நிறைவு செய்தாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ இதெல்லாமே மார்ட்டின் லூதர் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் சகோதர சகோதரிகள். சோ அவர் காலத்துல தான் போப் மார்க்கெட்டை விட்டு ரோம கத்தோலிக்கு திருச்சபை விட்டு ஒரு பெரிய பிரிவினர் புராட்டஸ்டன்ட் என்ற அமைப்பு அங்க உருவாகி இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையின் மீது வைராகியம் உள்ள அருமையான ஒரு மனுஷன். அந்த காலத்து பகுதியில சத்தியத்துக்காக பரிசுத்தவான்களுக்காக மிகப்பெரிய ஊழியர் செய்தவர் மார்ட்டின் லூதர். ஆறாவது சபையினுடைய ஜூதர். இப்போ நம்ம வருவோம் ஏழாவது சபை காலப்பகுதி. நவதீபேயா நவதீஷியா 1874 முதல் சபை நிறைவு வரைக்கும் இருக்கிற காலப்பகுதி. சகோதர சகோதரிகளே, இந்த காலப்பகுதி விசேஷமான காலப்பகுதி. ஏன்னா இந்த காலப்பகுதி ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவ நம்முடைய இரண்டாம் வருகையில பூமிக்கு திரும்பி இருக்கிற காலப்பகுதி. திருமணத்து மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்திருக்கிற காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில சுவிசேஷங்களில் அறுவரை நிறைவடைந்து 144,000 பேர் தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிற காலப்பகுதி. இந்த மாபெரும் காரியங்கள் நடக்கிறது. மிகப்பெரிய வேலை நடக்க வேண்டிய காலப்பகுதி. எப்படி ஆதி காலம் எபேசு காலம் விதைக்கிற வேலை நடந்ததுனால மிக முக்கியமான காலமும் அந்த காலப்பகுதியில் பரிசுத்தமான சத்தியங்களை முழு வளமையோடு பிரகாசிச்சதோ அதே போல அப்ப ஆரம்பிச்சிட்டு மாபெரும் வேலை நிறைவடைகிற காலம் லவோதிக்கேய காலம். அந்த விதைக்கு அதனுடைய பலன் அறுவடையாக பார்க்க வேண்டிய காலம். அந்த மனிதர் சத்தியத்தினால சேர்க்கப்பட வேண்டிய காலம். அந்த காலத்துல முதல் சபை காலம் போலவே சத்தியம் பிரகாசமா பிரகாசிக்கின்ற காலம். இந்த காலத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவனே ஒரு அருமையான மனுஷன் பயன்படுத்தினார். தூதன், லவோதிக்கேய சபையின் தூதன். சகோதர சகோதரிகளே, ரொம்ப விசேஷமானவராய் இருந்தவர் இவர். எப்படி அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப வல்லமையானவரும் ரொம்ப விசேஷமானவராய் இருந்தாரோ, ஒரு உண்மை சொன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு அப்புறம் இந்த பூமியில அவரை போன்ற ஊழியம் செய்த ஒரு மனுஷனே இந்த காலப்பகுதியில் இருக்கணும். இந்த காலப்பகுதியில் இருக்கிற அந்த ஊழியம் பற்றி வாசிக்கலாம். மத்தேயு 24:45 வசனம். என்ன மாதிரி இருந்தா அந்த ஊழியக்காரனுக்கு வசனம் ஆரம்பிக்குது பாருங்க. என்ன மாதிரி வசனம் ஆரம்பிக்குது பாருங்க. எஜமான் கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரும்போது அவருடைய வேலைக்காரர் அப்படின்னா அவருக்கு உண்மையான சீஷர்கள் பூமியில மாம்சத்தில் எஞ்சி இருக்கிற சபையின் அங்கங்களுக்கு ஏற்ற போஷணம் கொடுக்கணும். அறுவரை அறுக்கிற சத்தியங்கள் கொடுக்கணும். அந்த சத்தியங்கள் கொடுத்து போஷிக்க அந்த எஜமானு அந்த ஊழியக்காரனால நியமித்தார் பெரு ஊழியன். உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியன். என்ன பாயிண்ட் பார்க்க, உண்மையான ஊழியன், விவேகமான ஊழியன், சகோதர சகோதரிகளே, சோயரே, இந்த ஊழியன் பத்தி மறுபடியும் வாசிங்க 46-47. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஊழியக்காரன் கர்த்தர் இயேசு தம்முடைய சிஷ்யர்கள் மேல இந்த கடைசி நாட்கள்ல வைப்பாரு, வைக்கிறது வைக்கும் போது அந்த ஊழியக்காரன் ரொம்ப பாக்கியமான இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த எஜமான் என்ன கொடுத்தார்னா, தன் ஆஸ்திகள் எல்லாருக்கும் மேலும் அவனை எஜமானுடைய ஆஸ்தி என்ன, எஜமான் கத்தராவில் ஏழு அவருடைய ஆஸ்தி புரிகிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ன வந்துன்னா, அந்த ஊழியர்களுக்கு தன் ஆஸ்திகள் எல்லாருக்கும் மேலே என்ன ஏற்பாடு விசாரணை ஏற்பாடுனா, இந்த ஒரு மனுஷனுக்கு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வழங்கி இருக்கிறார். எல்லா திட்டத்தின் ரகசியங்களா முழுக்கும் வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்கை சிலகல்பியா ஆறு கால பகுதி சபை கடந்து வந்துச்சு. ஆறு கால பகுதிக்கு ஆறு கூட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் பகுதியும் சத்தியம் முழுசும் வெளிப்பாடல. ஏழாவது காலப்பகுதியில் நவதித்யா ஏழாவது தீபம் மூலமா முழு சத்திய வெளிச்சத்தை பிரகாசிக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பு இது. அதான் சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் பாக்கியவான். ஏன்னா அவன் மேல என் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலையும் அவரை விசாரிக்காரன் இருக்கணும். மத்தேன் சொன்னார்னா, ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சகோதர சகோதரிகளே இருக்கிற எல்லா வசனங்களுக்கும் மறைந்திருக்கிற எல்லா ரகசியங்களையும் தேவன் கர்த்தர் இயேசு மூலம் அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்திடுவார். அந்த மனுஷன் மூலம் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சத்தியமே முழுசும் கிடைச்சிடும். வேதத்தை முறையாக வாசிப்பது எப்படி என்ற வகுப்புல இருந்து இன்ன வரைக்கும் நீங்க கேட்கறது, இனிமேல் கேட்க போறது, ஒருவேளை விருப்பம் இருந்து சாக வரைக்கும் நீங்க கேட்க போறீங்கன்னா, அந்த சத்தியம்னா இந்த பூதம் மூலம் இந்த மனுஷன் மூலம் இந்த உண்மை விவேகம் உள்ள கூலியக்காரன் மூலம்தான் தேவன் கொடுத்தாங்க. அப்போ திருப்பான் கிட்ட இருந்து யோவான் தக்க வச்சு கொண்டது, யோவான் கிட்ட இருந்து ஏரியஸ் தக்க வச்சது, ஏரியஸ் இருந்து திருவாளோ, திருவாளோ இருந்து ஜான் மெக்லிப், ஜான் மெக்லிப்ல இருந்துட்டு மார்ட்டின் லூதர், மார்ட்டின் லூதர் கிட்ட இருந்து இந்த மாபெரும் பொறுப்பு ஷிஃப்ட் ஆகுது. அது ஏற்கனவே அதுக்கே உடைய பாத்திரம் இந்த ஏழாவது சபையின் தூதன். சகோதர சகோதரிகளே, யார் அவரு? அமெரிக்கா தேசத்துல பிறந்துட்டாரு, பிட்ஸ்பர்க் மாகாணத்துல பிறந்துட்டாரு. சகோதர சகோதரிகளே, அவர் பேரு சார்லஸ் ஜேம்ஸ் ரசல், சுருக்கமா சார்லஸ் டி ரசல் என்று அழைக்கப்பட்ட அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். 1852 வருஷம் பிப்ரவரி மாதம் 14 தேதி இவர் பிறந்தார். ஒருவேளை இந்த பேர் சொல்லும் போது உணர்வுரியான குழப்பம் சந்தேகம் உங்க மனசுல இருந்தா இருக்கட்டும், எடுத்து போடலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுங்க. அந்த மனுஷன் பத்தி மாத்திரம் வசனத்தில் இருக்கிறதும் விஷயமும் நாம சொல்றோம். புரியலனா சந்தேக கேள்வி அப்போ பேசிக்கலாம். ஆனா இந்த காலம் கர்த்த ஏற்று வந்திருக்கிற காலம், ஒரு ஊழியக்காரன் அவரே தேர்ந்தெடுக்கிற காலம், அந்த ஊழியக்காரன் கையில சகல சத்தியத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த காலத்தின் பரிசுத்தவான்கள மணிகளால் களஞ்சியத்தில் சேர்க்கிறதுக்காக தேவன் பயன்படுத்தின மனுஷன் சார்லஸ் ரசல். சகோதர சகோதரிகளே, இவர் பற்றி பேசணும்னா இவர் 15 வயதுல இருக்கும் போதே கன்ஃபியூஸ் ஆயிடா. இதனாலனா கிறிஸ்தவ சபைகளில் காணப்படுகிற பலவிதமான குழப்பமான உபதேசங்களே விசுவாசம் பார்த்து ரொம்ப குழம்பி விரக்திக்கு போயிட்டார். 15 வயசுல அவனால புரிஞ்சு கொள்ள முடியாதது, ஏற்றுக்கொள்ள முடியாத உபதேசம் நரகம். தேவனே அன்பானவர் வசனம் சொல்லுது, அதே தேவன் எப்படி இப்படி ஒரு நரகம் உண்டு பண்ணி ஜனங்களை போட்டு யுகா யுகத்துக்கு வாரிப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டு கொஞ்சம் காலம் எந்த நம்பிக்கையும் இல்லாம போயிட்டார். விரக்திக்கு அவரு அங்க போயிட்டார். ஆனா கொஞ்சம் சில வருஷங்கள்ல மீண்டும் சில சந்தர்ப்பங்கள் அவருக்கு அமையும் போது பைபிள்ல எந்த வித சபையினுடைய உபதேசத்தின் அடிப்படையிலையும் பார்க்காம அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த சபை என்ன சொல்லுது, அந்த சபை என்ன சொல்லுது, இவங்க விசுவாசம் என்ன, அவங்க விசுவாசம் என்ன, இதை பத்தி இவங்க அவரை பத்தி எல்லாம் தூக்கி வீசிட்டு ஓபன் மைண்ட்ல படிக்க ஆரம்பிச்சார். என்ன ஆச்சரியம்னா பைபிள்ல இருந்து மெய்யான சத்திய வெளிச்சமே அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிச்சது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனா ஆதியாகம முதல்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அருமையான ஒரு திட்டம் தேவன் அவருடைய தெய்வீக திட்டமா மறைத்து வச்சிருக்கிற ரகசியம் அவருக்கு அழகா வெளியாச்சு. சகோதர சகோதரி அவர்தான் இரண்டாம் அதிகாரம் 2 வசனத்துல சொல்லப்படுற வசன வாசிங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனுடைய தெய்வீக திட்டம் அந்த தரிசனத்தை கடந்து போகிறவர்கள் வாசிக்கும் படிக்கு ஒரே பலகையில வரைஞ்சார். நம்ம உங்களுக்கான சார்ட் காமிச்சிருப்போம் இல்லைங்களா, முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம். அந்த அருமையான திட்டமே சகோதரர் ரகல் அவர்கள் தான் பைபிள் வசனங்கள் வைத்து அழகாக அங்க வெளிப்படுத்தினார். முழு திட்டம் அவருக்கு அங்க வெளிப்பட்டுச்சு என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இவரு ஏதேன் தோட்டத்துல இருந்து கிறிஸ்து இயேசுவின் 1000 ஆண்டு அரசாட்சி வரைக்கும் இருக்கிற நிறைவேறுகிற தெய்வீக திட்டத்தை முதல்ல முழுசா புரிஞ்சு கொண்டு உலகத்துக்கு அறிவிச்சவரு இந்த ஒரு பாத்திரம் தான், இந்த ஒரு தூதன் தான் என்று பார்க்கிறோம். இதுக்கு எவ்வளவு பெரிய ஊழியம் ஏற்படுத்தப்பட வேண்டி இருந்திருக்கும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட் செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா. கிறிஸ்டியன் புக் ஸ்டோர் போங்க, பாஸ்டர் என்னமோ ஒரு பேரு, ப்ராபட் என்னமோ ஒரு பேரு, அப்போஸ்தல் என்னமோ ஒரு பேரு, நிறைய பேர் கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய புக், இவ்வளவு பெரிய புக், 12 வாலயம் எல்லாம் இருக்கு, எல்லாம் ஒண்ணும் இல்ல, கமெண்ட்ஸ் தான் பொய், குழப்பம், மஞ்ச கருத்து. ஆனா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறார் உண்மை சத்தியம் சத்தியமா கொடுக்கணும் கொடுத்தாரு இவர் மாத்திரம் தான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேட்டது பிரம்மா பிரம்மிச்சு கேட்டிருந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க யாருனாலே அது உண்டாந்து கிடையாது. அந்த 7 சபையின் தூதன் 1874 பின்னால் ஆரம்பிச்ச அந்த ஊழியம் கர்த்தர் இயேசுவுடைய நேரடியான மேற்பார்வையில் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அதையே பகிர்ந்தளிக்கப்பட்ட சத்தியங்கள் தான் சகோதர சகோதரிகள். ஒருவேளை இனிமேல் நீங்க தொடர்ந்து இது கேட்க பிரியமா இருந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு போதிக்க போறட்டும், இங்க கேட்க போறட்டும், சாகர வரைக்கு இந்த மனுஷன் மூலம் தேவன் வெளிப்படுத்தின அந்த விஷயம் தான் சகோதர சகோதரிகள். அவருடைய அந்த மாபெரும் ஆராய்ச்சி நம்ம பார்க்கும்போது ஒரு 6 வால்யூம் புக்ல அவர் போட்டார். இந்த இந்த சைஸ்ல இவ்வளவு பெருசா 6 வால்யூம், அதுக்கு ஒரு பெரிய தலைப்பு போட்டாரு, ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர், தேவனுடைய வேத வசனங்களின் மீதான தியானம் என்ற தலைப்புல 6 வால்யூம் அவர் போட்டாரு. அருமையா அதுல தெய்வீக திட்டம் முழுவதும் அங்க அவர் பேசியிருந்தார். அதுக்கு பின்னால நிறைய அவர் எழுத வேண்டி இருந்துச்சு. முழு பைபிள் மேல தேவன் இவருக்கு அதிகாரம் கொடுக்க போறதுனால, முழு வேதத்தின் ரகசியங்களை சத்தியமா இவர் அறிவிக்க போறதுனால, இவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்குதுன்னா நிறைய எழுதணும், எல்லாம் எழுதணும் எழுதணும் எழுதணும். அது இவருக்காகவே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, எசேக்கியேல் 9 அதிகாரத்துல. அதுல இவரை அருமையா அங்க சொல்லப்பட்டிருக்கு. 3 வசனத்துல பாருங்க, இந்த வசனம் நேரடியாக அப்படியே வாசிச்சு போயிடணுமோ, ஆனா அது புரிஞ்சுக்கணும். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலே இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில வந்து சனை மேல் அங்கி தரிச்ச மனுஷனை தன் அறையில கணக்கினுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனே என்ன பண்ணுச்சு? என்ன இது அடையாளம் பாக்கு தீர்க்க தரிசனம் இது. இங்க ஆக்சுவலா ஒரு அருமையான செட்டப் நமக்கு அங்க வருது. பாருங்க, நான் இப்ப கேட்கிற கேள்வி, தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேல இருந்து எழுந்துச்சு. எங்க எழுந்தும் கேருபீன்கள் கிளாஸ் நீங்க கேட்டிருக்கிறீங்க, கரெக்ட். ஆசரிப்பு எங்க இருக்கு? பிரகாரமா, பரிசுத்த ஸ்தலமா, மகா பரிசுத்த ஸ்தலமா? வெரி குட். இப்போ அந்த சீன் பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலம், கேருபீன்கள் மகிமை அப்படியே இறங்கி எங்க வருது? ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம், பிரகார கிட்ட வந்து நிக்கிற மகிமை நின்னுட்டு பார்த்தது. அங்க ஒரு சனவுல அங்கீகரிச்ச மனுஷன் தன் கையில கணக்கனுடைய மேற்கூட்டு வச்சுட்டு நிக்கிறார். பாருங்க, கையில என்ன வச்சிருக்கிறா? என்ன இது ரெஃபரன்ஸ்? கணக்கனுடைய மைக்கூடு வச்சுட்டு இருக்கிறார். அவருக்காக அந்த மகிமை சொல்றது, இங்கே வாங்க. என்ன அடையாளம் இது? தேவனுடைய மகிமையா யார் இருக்கிறார்? கர்த்தராகியே இயேசு கிறிஸ்து. மகா பரிசுத்த ஸ்தலம் கேருபீன்கள் மேல, மகா பரிசுத்த ஸ்தலம் எதுக்கு அடையாளம்? இதெல்லாம் நீங்க பட்டு சொல்லணும். மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்கு, பரலோகத்தில் இருந்த தேவனுடைய மகிமையானவர் கர்த்தர் இயேசு இறங்கி வாசற்படியில் வருது எது கிடையாதுன்னா, 2 வருகையில பூமிக்கு வருவதற்கு நிகழ், பூமிக்கு வந்து பார்த்து கூப்பிடுறாரு, சனங்கள் அங்கி தழிச்சு, நீதி பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன். அவர் கையில என்ன வச்சிருக்கிறாரு? கணக்கனுடைய மைக்கூட்டுனா. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும் பேனா? ஒரு சின்ன டப்பா குடுவ மாதிரி, அதுல எண்ணெய் இருக்கும், மை, அதுல என்ன இருக்கும் ஒரு, அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? இந்த மனுஷனே என்ன வச்சிருக்கிறாருன்னா கணக்கனுடைய மைக்கூட்டுனா. இவருடைய ஜூலி என்னவா இருக்க போகுது? நிறைய எழுதணும். இவரு எழுப்பத்தி எழுதணும். யார் வரா? கர்த்தருக்கு வரார். எப்போ? 2 வரையில. எதுக்கு? சுவிசேஷத்த அறுவடை செய்ய. எதன் மூலம் அறுவடை? சத்தியத்தின் மூலம். எந்த சத்தியம்? ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இந்த சத்தியத்தின் மூலம் அறுவடை செய்யணும்னா இந்த சத்தியத்தை பிரகாசிக்க செய்யணும். என்ன பண்றாரு? ஒருத்தர் நியமிக்கிறார், ஒரு மனுஷன். அவரு நீதி உள்ள மனுஷன், வருஷத்தம் உள்ள மனுஷன், அவர் நிறைய எழுத போற மனுஷன். அவரை செலக்ட் பண்றது. இது அருமையான வசனம் சகோதரர் ரஜன் அவர்களை கர்த்தர் இயேசு 2 வருகையில நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது. அங்க நம்ம அங்க பார்ப்போம். தேர்ந்தெடுத்துட்டு பின்னால எல்லாம் வாசிச்சீங்கன்னா அவருக்கு என்ன கட்டலைனா, போ நகரம் எங்க மூடருகி போ, போய் இந்த விகாரங்களை நிமித்தம், அங்க நடக்கிற அறுவப்பு அறுவப்புகள் நிமித்தம் பெருமோச்சுத்தர் அருகிற மனுஷங்களை பாரு, நெத்தியில போடு மார்க், நெத்தியில அடையாளம் போட்டு வா. என்ன அர்த்தம்னா, யார் யார் இந்த பயர் சபைகள், கள்ள சபைகள், கள்ள உபதேசம், கள்ள போதனைகள்னால பெருமூச்சு விட்டு கர்த்தரை எழுந்து மெய்யான தேவன், மெய்யான சத்தியம், மெய்யான கிறிஸ்தவ ஜீவித்துக்காக ஏங்குறாங்களோ அவங்க நெற்றியில. அப்படின்னா எது குறிக்கிறது? நெற்றி. அவர்களே அவர்களுடைய ஞானத்தை இந்த வேதத்தின் சத்தியத்தினால என்ன பண்ணுங்க, நிரப்பி அதன் மூலம் அவர்களது தேவனுக்கு உரியவர்கள் என்று உலகத்திலிருந்து பயர சபைகளிலிருந்து பிரிச்சு வை. பியூட்டிஃபுல் பார்ட். அதுதான் சகோதரர் ரசல் அவர்கள் மூலம், அவர் மூலம் வெளிப்பட்ட சத்தியங்கள் மூலம் இந்த சுவிசேஷகத்தின் அறுவடை அங்க நடக்கிறது. இவ்வளவு நாள் நம்ம நெத்தியில அந்த முத்திரை விழுந்துட்டு இருக்குது. என்ன நினைச்சு வந்து உட்காருங்க சகோதர சகோதரிகள, ஏதோ பத்தோடு பதினோராவது நீக்கிங்கன்னா மன்னிச்சிடுங்க. எத்தனையோ பேர் நடக்கிற பைபிள் கிளாஸ் மாதிரி இன்னொரு கிளாஸ் இது போய் பார்க்கலாம், மன்னிச்சிடுங்க. அந்த ஊழியர் மன்னிக்கணும், அந்த யஜமான் அந்த ஊழியர் வச்சு வாஞ்சியுள்ள கேட்கிற காதுள்ளவங்களுக்கு போதிச்சு அந்த அடையாளத்தை நெற்றியில போட்டுட்டு அங்க இருக்கிறார். வாங்கினீங்கன்னா கனியா தெரிவிங்க. தேவன் பார்க்கும் போது, ஓ என் மகன், என் மகள், என் மணி, நெத்தியில பார் அந்த மார்க் இருக்குது. என்ன மார்க்? அது தெய்வீக திட்டத்தை பற்றின மெய்யான அறிவு, ஞானம், மெய்யான சத்தியம். இவர் மூலத்தாங்க இருந்துச்சு. இந்த அதிகாரம் மூலம் அந்த மனுஷன் பத்தி அங்க பேசி இருக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரி, மிகப்பெரிய ஊழியம் செய்தார். ஒரு 40 வருஷ கால ஊழியம், 1874 இருந்து 1916 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். 50,000 பக்கம் எழுதின ஊழியம் 2000 வருஷத்துல காலங்கள் நெக்ஸ்ட் கேள்வி. 50,000 பக்கங்கள் சத்தியமாக வேணாலும் நான் தொப்பனம் கண்டேன், நான் தரிசனம் பார்த்தேன், எழுதிக்கே போலாம். கதையிலும் எழுதலாம், கதை கூட 50,000 எழுதலையாது. 50,000 பக்கங்களே முழு சத்தியமே ஒரு மனுஷனே எழுதிக்கிறார்னா சகோதர சகோதரிகள இன்னைக்கு சேலஞ்சே விடலாம். அந்த பக்கங்கள நீங்க பிளான் போட்டு படிச்சீங்கன்னா கூட சாகுற வரைக்கும் படிச்சு முடிக்க முடியாது. ஆனா எப்படி அந்த மனுஷனே தேவன் அந்த வேலை செஞ்சாருன்னா ரொம்ப ஆச்சரியம். சராசரியா ஒவ்வொரு நாளைக்கு 4 பக்கம் தூரி செலுத்தினார். ட்ரூத், சத்தியம். அந்த வசனத்துக்கு அதுதான் இருக்கும், வேற இல்ல. அந்த வசனத்துக்கு தேவை அதுதான் வச்சிருக்கிறார். அந்த கூட்டாங்க கொடுத்துட்டாங்க சகோதர சகோதரி. ஆனா இவர் வந்துட்டு தீட்டு வாழ மாட்டோம் இல்லைங்களா? சர்வே மன்னிக்கணும், தியேட்டரா அவருடைய துதன். அதே போல இவருக்கு ரொம்ப விசேஷமான மனுஷன். எப்படின்னா பெரிய பணக்கார இவர். இவங்க அப்பா வந்துட்டு அந்த பெரிய இந்த செயின் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இங்க இப்போதான் நம்ம ஊர்ல வருது மெகா மார்ட், மெகா மால் இல்லைங்களா? மோர் இலகி இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஒரு ஊர்ல இருக்கும், எல்லா ஊர்லயும் என்ன பண்ணாதே நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? நிறைய இந்த மாதிரி செயின் ஸ்டோர்ஸ் 1800களில் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு வச்சுட்டு ரசல் அவர்களுடைய அப்பா பெரிய பிசினஸ் மேன், துணி பிசினஸ் இருந்துச்சு. பெரிய கோடீஸ்வரர்கள் 10 பேர்ல ஒருத்தர் இவர். எப்படி சொல்லலாமா, இவருக்கு 21 வயசுல 2,50,000 டாலர்கள் சொத்து மதிப்பு 136 வருஷத்துக்கு முன்னால. நான் சொல்றேன் அப்பயே 1,50,000 டாலர் சொத்து. கோடீஸ்வரர்கள் 10 பேர்ல ஒருத்தரா இருந்தார். ஆனா 1886 வருஷம் போது கத்திரேக்கு வந்துட்டோம். 2 மணி 74 அப்புறம் 76 தெளிவா முடிஞ்சிச்சு. வேறாக மக்கால கணக்கு கால தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் இயேசு 74 கண்ணுக்கு போகப்படாம வந்திருக்கிற விஷயம் இது. அறுவடையினுடைய காலம் அவர் உணர்ந்தார். மாபெரும் ஊழியம் இருக்குது புரிஞ்சு கொண்டார். மத்திய 24 எஜமான் வருகிறோரு ஒரு ஊழியக்காரன் நினைப்பாரு பாக்கியவான், அதுவும் புரிஞ்சார். இந்த வாய்ப்புல இருக்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டார். யாருக்கிட்டையும் பேசல, ஆனா மனசு உணர்ந்தார். அந்த மாபெரும் வாய்ப்பு தேவன் தனக்கு கொடுத்திருக்கிறது. முடிவெடுக்க வேண்டிய நிலை பிசினஸ் கண்டினியூ பண்ணலாமா, தேவனுக்காக அர்ப்பணிக்கலாமா? எடுத்தார் முடிவு பிசினஸ் நிறுத்திட்டு அவருடைய சொத்து முழுக்க அவரு ஊழியர்கிட்ட அங்க போட்டார். அப்படி அவர் போற சகோதர சகோதரிகள் எவ்வளவு இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு சில வருஷத்துல 1877 அவர் முழுசும் ஊழியர்கள் நுழையும் போது இன்னும் $100,000 அதிகமாயிருச்சு. $350,000 அவருக்கு சொத்து மதிப்பு. எந்த ஐஸ்வர்யமான உலகத்துல இப்படி செஞ்சிருக்கானா நீங்க சொல்லுங்க. சரித்திரம் எடுத்து உலகத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தன் முழு ஐஸ்வர்யத்தை தேவனுக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சுட்டு வாழ்க்கையே தியாகம் பண்ணி தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது யார் செஞ்சிருக்கிறான்னு சொல்லுங்க. நீங்க எந்த கிறிஸ்தவ ஊழியர் யார் வேணா சொல்லுங்க, எப்பேற்பட்ட ஊழியர் வேணா சொல்லுங்க. நீங்க சேலஞ்சே சொல்லுங்க. உண்மை ஊழியர் தான் செய்வாங்க, பொய் ஊழியர் யாரும் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. செய்யறதா சொல்லுவாங்க, காண்பிப்பாங்க, உள்ள போய் பாருங்க, சேர்த்து வைக்க பார்ப்பாங்க, மறைச்சு வைக்க பார்ப்பாங்க. செய்யற ஊழியத்துல உண்மை இருக்காங்க. உண்மையான ஊழியர் கர்த்தர் சொல்றாங்க, அவரு உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியர்கள். இது நீங்க நானும் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. எஜமான் வரும்போது அந்த மனுஷனு உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரன், அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிறதுனால தான் எஜமான் சொல்றாரு, என் ஆஸ்திகள் எல்லாத்தின் மேல அவரை நான் நீங்கிட்டேன். ஏன்னா அவரு தன்னாஸ்திகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ சித்தம் தூக்கும் போது தேவன் பார்த்தாங்க முழு பைபிள் மேல அத்தாரிட்டி கொடுத்தான். ஏதுங்க நீங்க முழுசும் முழு சத்தியமே இந்த லவதிக்கேய சபையில் பரிசுத்தவான்கள். அப்போஸ்தலர் பவுலுக்கு கிடைக்காதது, ஜான்க்கு கிடைக்காதது, லூதருக்கு கிடைக்காத மாபெரும் பாக்கியம். ஏழாம் சபையின் தூதனா இருந்ததுனால முழு திட்டமே இவருக்கு அங்க வெளிப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகள், இவரு கிட்டத்தட்ட அந்த 42 வயது வருஷ ஊழியத்துல நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா, 50,000 பக்கங்கள் அவர் அங்க எழுதினார். கிட்டத்தட்ட 50,000 மைல்கள் பயணம் செஞ்சார். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பிளைட் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி கார் இருக்குது, டிராவல் பண்ணலாம். ஆனாலும் சொல்லுங்க, எந்த ஊழியர் கிறிஸ்தவ மண்டலத்தில் 50,000 மைல் உண்மை ஊழியத்தை செஞ்சார் சொல்லுங்க? முடியாது. ஆனா அப்போ அதிகபட்சம் டீசல் ட்ரெயின், அந்த நீராவி ட்ரெயின் தான் இருந்துச்சு, வேற எல்லாம் இல்ல, வேற ட்ரெயின் எல்லாம் வரல. எவ்வளவு செஞ்சார் அப்போ? 50,000 மைல் இந்தியா வந்தார். திராவிடம், நவர்கோயில், சென்னை, மும்பை, இதே சத்தியம் எடுத்துட்டு கர்த்தர் ஏற்று வந்துட்டார், அறிவிச்சார். இந்தியா வந்திருக்காரு எதுக்கு சொல்லலாம் புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் அவர் தொடாத தேசம் இல்லை. ஏன்னா அவர் புரிஞ்சுட்டாரு, கர்த்தருடைய பிரசன்னத்தை அறிவிக்கிற பாத்திரமா தன்னை தெரிந்து கொண்டது. அதுக்கு தன் பணம் எல்லாம் ஊழியத்துல கொட்டிட்டு உலகம் முழுக்க போர் அடிச்சார். அருமையான ஒரு ஊழியம் சகோதர சகோதரிகளே. அவரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சமயத்துல அவருடைய ஆட்சிகள் கட்டுற அவர் பத்திரிகைகளுக்கும் நாளிதழ்களுக்கும் மாத பத்திரிகைகளுக்கு எழுதின அந்த கட்டுரை ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட என்ன சொல்லலன்னா, வாரந்தோறும் 15 முதல் 20 மில்லியன் ஜனத்துல அது சென்று அறிஞ்சதாக நம்ம அங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல ஒரு 300 நாளிதழ்கள் அவருடைய ஆர்டிக்கல் அங்க வெளிவந்துச்சு. இன்னைக்கு நீங்க அது கூட செக் பண்ணணும். நான் சொல்ற ஒவ்வொரு நீங்க செக் பண்ணணும். இன்னைக்கு எந்த ஊழியன் இந்த மாதிரி சத்தியம் எழுதினார், இவ்வளவு புத்தகம் இவ்வளவு விளக்கம் எழுதினார், இவ்வளவு உண்மையான ஊழியர், இவ்வளவு பிரயாணம், இவ்வளவு பத்திரிகை இல்ல, இவங்களுடைய இன்னைக்கு நீங்க செக் பண்ணுங்க சகோதர சகோதரி. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியுமா, இந்த ஊழியன் பத்தி உலகத்துக்கு தெரியாது. ஓட்டா எல்லா கின்னஸ் 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 பெரிய சாதனை. ஆனா இந்த ஊழியன் பத்தி உலகத்துக்கு தெரியாது. ஏன்னா இவரு உண்மையான தேவனுக்கு, உண்மையான கர்த்தரேசுக்கு, உண்மையான சத்தியத்துக்கு ஊழியனாயிருந்தார். அவர்களே இந்த பிரபஞ்சத்தின் தேவனே மறைச்சிடுவார். இவர் பத்தி தெரியும் போது எப்படி இந்த மாதிரி ஒரு மனுஷன், இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி ஊழியம் உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அப்பதான் தெரிஞ்சிச்சு சாத்தான் எவ்வளோ வல்லமை, எவ்வளோ தந்திரம் உள்ள மனுஷன். நல்லா தெரிஞ்சது சகோதரர் சகோதரர். ஆனா சகோதரரே மிகப்பெரிய ஊழியம் செஞ்சாரு. அதாவது கிட்டத்தட்ட 30,000 டிஸ்கோர்ஸ் பேசிருக்கிறார். அப்படின்னா மெய்யான சத்தியத்தை அறியாத ஜனங்கள் மத்தியில 30,000 பிரசங்கங்கள் அவர் பண்ணிருக்கிறாரு. ஒரே இடத்துல இல்ல, ஒரு ஊர்ல இல்ல, உலகம் முழுக்கம் ஒரே ஜனங்கள் கிட்ட கிடையாது. பல தரப்பட்ட ஜனங்கள், ஒரே மதத்தினர்கிட்ட கிடையாது. பல ஜனங்கள் கிட்ட, யூதர்கள் கிட்ட போய் பேசிருக்கிறாரு. அந்த காலத்துல பெரிய பெரிய பிஷப் கார்டினல்ஸ் நேரடியா கூப்பிட்டாரு, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. உட்காருங்க, கேளுங்க, பைபிள்ல நரகம் இருக்கு சொல்றீங்க, இருந்தீங்க. நான் சொல்ற பைபிள்ல நரகம் இல்ல. அவங்க கேட்க எந்த பைபிள்ல கையில இருக்கா? சிம்பிளா வசனங்கள், வசன 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 வசனம் மிரண்டு போயிட்டாங்க எல்லாம். அந்த காலத்துல இருந்த கிறிஸ்தவ மண்டலமே அசஞ்சிது இவர் மூலம். என்ன இது இப்படி ஒரு மனுஷன்? ஆனா அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல. ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னா தாங்கள் சொல்றதெல்லாம் என்னன்னு சொல்லணும். அது மிகப்பெரிய சோதனை, அது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் கடைசியில அவன் இங்க போயிட்டு இவரை பத்தி தீமை பண்ண ஆரம்பிச்சாங்க. அது சர்வசாதாரண விஷயம். கர்த்தரேசுக்காக தான் செஞ்சாங்க, அப்போஸ்தலர்களுக்காக தான் செஞ்சாங்க, இந்த ஆறு தூதர்களுக்காக தான் செஞ்சாங்க, சுவிசேஷக பரிசுத்தவான்களுக்காக தான் செஞ்சாங்க. ஏழாம் தூதர் அது செய்வாங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இவர் பேர் சொல்லும் போது நான் சொன்னது உங்களுக்கு கலக்கம் வரலாம், பதட்டம் வரலாம். ஏன்னா இவர் பத்தி நெட்ல அப்படி இருக்குது, இப்படி இருக்கு. நம்மளே கிளாஸ் கேட்ட ஒரு பிரதர்ஸ்லாம் டிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஓ சரி சரி சரி, நம்ம அப்ப எதுவுமே பேசல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சாத்தானே குருடாக்கி இருக்கிறாரு, ஆனா முழிச்சிட்டு இருக்கிறதான் நினைப்பு செய்யறாங்க. தப்பு அறியாமை, ரொம்ப அன்புல சொல்லணும்னா அறியாமை செய்யறாங்க. சொல்றோம், நிஷ்பணிதான். யார் இது செய்யறாங்களோ கண்ணீர் உருவாக வாட்சியத்தில் எப்பேற்பட்ட வாய்ப்பு தேவன் கையில கொடுத்தாரு. எதெல்லாம் நம்பி மோசம் போன, இன்னும் நிறைய பேரை மோசம் போகிறதுக்கும் முயற்சி பண்ண, ஆனா டூ லேட், அது தெரிய போகுது. ஊழியர்களுக்கு விரோதமா சாதாவுடைய தாக்குதலுக்கு இருக்கும், மறந்துடாதீங்க. அவங்க அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய மனிதர்கள் நீங்க, உங்களுக்கு யாரை போதிக்கணுங்கிற தேவையில்ல. பரிசுத்தாவி இருக்குது, முயற்சி எடுத்தா மண் தாழ்ந்த மனசுல கேட்டீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணலாம். நீங்க ஆனா இந்த மனுஷனே அப்படிப்பட்ட ஊழியம் அங்க செய்தார். இவர் தான் ஆரம்பிச்சார் ஜயோன்ஸ் வாட்ச் டவர் அண்ட் ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ். ஜயோன்ஸ் வாட்ச் டவர் அண்ட் கிரைஸ்ட் பிரசன்ஸ், இது அதாவது அந்த கிறிஸ்துவனுடைய இரண்டாம் பிரசனத்தை அறிவிக்கிற பத்திரிகை ஆரம்பிச்சு அதுக்கு இவ்வளவு 50,000 பக்கத்துக்கு மேல அதுல முழுக்க அங்க செய்தார். நெக்ஸ்ட் இன்னொரு கூட செஞ்சாரு, போட்டோகிராமா ஆஃப் கிரியேஷன் என்று சொல்லி ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற தெய்வீக திட்டத்தை. அப்போதைய நியூ டெக்னாலஜி இந்த ப்ரொஜெக்டர் பண்ணுவோம் பண்ணீங்களா, என்ன சொல்லுவோம் அதுக்கு நம்ம பேரு? அப்ப எல்லாம் மூவிங் பிக்சர்ஸ் வரல, இன்னைக்கு நடக்கிற மாதிரி சினிமா எல்லாம் வரல. அப்போ அப்பதான் புது டெக்னாலஜியா வந்துச்சு. 1903-4-5 வருஷம் போது அப்ப சகோதரர் ஏற்கனவே அவருடைய 27 வருஷம் ஊழியம் நிறைவேற்றிட்டு இருக்கிறார். ஆனா இந்த டெக்னாலஜி பார்த்தோன்ன ஆச்சரியமாயிடுச்சு. இதை கூட தேவனுடைய சத்தியத்துக்காக பயன்படுத்தலாம். கத்துக்கொண்டு சகோதரர்கள் அவரை கமர்த்திட்டு அந்த மூலம் ஆதியாரம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் உள்ள திட்டத்தை வரைபடங்கள்ல எழுதிட்டு அந்த பிக்சரு உலகம் முழுக்க அவர் அங்க காண்பிச்சார். கிட்டத்தட்ட அதுக்கு மாத்திரம் செலவு $1,000,000 அப்படின்னா $1,000,000 அந்த காலத்துல இந்த ஊழியத்துக்கு மாத்திரம் செய்தாரு. ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இடங்கள்ல 4,000 மேலான ஷோஸ் காட்சிகள் இதுக்காகவே அவர் அங்க செய்தாரு 1916 வரைக்கும். சகோதர சகோதரி இதெல்லாம் நம்ம பார்க்க போதே உண்மை அந்த வசனம் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன். உண்மை இருக்குனா தேவன் தந்த பொறுப்பை உத்தமமா தாழ்மையா எளிமையா செய்து முடிக்கிறதுல. விவேகம் அவருக்கு தேவன் கொடுத்துட்டார் அந்த ஞானத்துல மெய்யான சத்தியத்தை அவர் அங்க சொன்னாரு. சொந்த ஞானத்தினால சொந்த உபதேசங்கள் மூலம் இல்ல, இவரு போதனைகளை கேட்டு அந்த 74 வருஷத்துக்கு பின்னாடி ஆரம்பிச்ச சுவிசேஷ அறுவடையில அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய தலைச்சீட்டுல சேர்க்கப்பட்டாங்க. அந்த அவரை பின்பற்றினவங்க அப்படின்னா அவர் மூலம் தேவன் வெளிப்படுத்தின உபதேசங்கள நிலைத்திருந்தவங்களுக்கு பேரு பைபிள் ஸ்டூடண்ட், வேத மாணாக்கர். இன்னைக்கு அவருடைய போதனை அவர் ஆரம்பிச்சுட்டவர் சயின்ஸ் வாட்ச் டவர், அவர் அவரை போன்ற அந்த மெய்யான சத்தியத்தில் நிலைத்தறிஞ்சவங்களுடைய பெயர் பைபிள் ஸ்டூடெண்ட், வேதமானவர். எல்லாம் சாத்தானே அப்படியே மாத்தி இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்களுக்கு வேற மாதிரி காண்பிச்சுட்டு வருவது பார்க்கிறோம். இது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சாத்தான் செயல்படுத்த கூட புரிந்து கவனிச்சிங்கன்னா மெய்யான இயேசுக்கு போன வாரம் பார்த்தோம் யார வச்சிருக்கிறார், பொய்யான இயேசு. மெய்யான சத்தியத்துக்கு பொய்யான சத்தியம் வச்சிருக்கும் போது ஒவ்வொரு உபதேசத்துக்கும் அருமையான டூப்ளிகேட் சாத்தான் பண்ணியிருக்கிறாரு. உண்மைதான், சகோதர ரசலுக்கு ஒரு டூப்ளிகேட், சகோதர ரசலுடைய ஊழியத்துக்கு ஒரு டூப்ளிகேட் பேரு, அவருடைய ஸ்தாபனத்துக்கு ஒரு டூப்ளிகேட் அடையாளம் வச்சு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா தவறாக புரிந்து கொண்டவங்க இவர் தான் ஜேடபிள்யூஸ்னுடைய ஸ்தாபனர் எல்லாம் அங்க சொல்றாங்க. ஜேடபிள்யூஸ் அந்த யகோவாவின் சாட்சிகள் ரசல் மறைச்சதுக்கு பின்பு 1935 வருஷம் இவருடைய போதனைகளை கற்று கேட்டு அதுல நிலைச்சு இருந்த ஒரு பிரிவினரே தவறாக அந்த சத்தியத்துக்கு விரோதமா பின்வாங்கி போய் சொந்த போதனைகள் சொந்த புது கருத்துக்களை பண்ணி வேற ஒரு பேர் வச்சு அவர் மரணத்துக்கு பின்பு அவருடைய நிறுவனத்தை தங்கம் வசப்படுத்திட்டு உருவானவங்க தான் ஜேடபிள்யூஸ். ஆனா இது புரியாத கிறிஸ்தவர்களே இது பார்த்துட்டு தவறாக அங்க புரிஞ்சுக்கிறது பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நான் சகோதர ரகல் மெய்யான யூதன், அவர் மூலம் வெளிப்படுத்த மெய்யான சத்தியம், அவர் மூலம் இந்த அறுவடையில ஒவ்வொரு மணிகள் ஆயிட்டிருக்கிறவங்க கர்த்தரேசனுடைய உண்மையான சீஷர்கள் என்பதுக்கு எதுதான் சாட்சி சொல்ல முடியும். நீங்களும் கேள்விப்பிருக்கிற சத்தியம் தான், வேற எதுவுமே நாம சொல்ல விரும்பல, அவசியமா ஃபீல் பண்ணல, அப்படித்தான் பேச முடியும். இது சத்தியம், இது உண்மை. விசுவாசித்த மனது இருந்தால் தேவனுக்கு நன்றி மகிமை. சொல்லாத குழப்பத்துக்குள்ளாங்க போக வேண்டாம் சகோதர சகோதரிகள். ஆனா தேவனே அருமையா சகோதரங்க பயன்படுத்தினாங்க. இவரு மரியாதைகள் என்ற ஒரு சகோதரியை மணந்தாங்க. ஆனா அந்த சகோதரி சில நியாயம் இல்லாத காரணங்களுக்காக சகோதர ரசல் அவர்களை பிரிந்தாரு. ஆனா சகோதர ரசல் மறிச்ச போது அவர்கள் தன் தவறை உணர்ந்து மனம் திரும்பி வந்தாங்க. இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த விஷயம், அது பத்தி கூட தெளிவான டீடைல் அங்க இருக்குது என்று அங்க பார்க்கிறோம். சகோதர ரசல் 1916 வருஷம் அக்டோபர் 31 தேதி ஒரு கூட்டத்தை நிறைவு செய்துட்டு ட்ரெயின்ல திரும்பிட்டு இருக்கும் போது தன்னுடைய இறுதி மூச்சை அங்க அவர் விட்டார். அவரு இந்த பூமியிலிருந்து மரணமாகிய சிறை வழியா மகிமையின் சரீரத்துக்குள்ள அவரு கத்திர இயேசு கூட அங்க சேர்ந்துட்டது நாம அங்க பாக்குறோம். இவர்கள் தான் கர்த்தருடைய வலது கரத்துல அவர் உயர்த்தி பிடிச்சிருந்த 7 நட்சத்திரங்கள். வலது கரம் உயர்த்தி பிடிச்சிருக்கிறார், என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தருடைய முழு ஆதரவு, முழு அதிகாரம், முழு பாதுகாப்பு, வழி நடத்துதல். இந்த 7 தூதர்கள் மனுஷங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்துச்சு. யார அறிவிக்க முடியாது? சாத்தான் எவ்வளவு மோதி பார்த்தோம் தோட்டு போனது நம்ம பார்க்கிறோம். அதுதான் சாத்தான் தோத்து போவதனுடைய ஒரு அடையாளம் தான். இன்னைக்கு பிரகாசிக்கிற இந்த சத்திய வெளிச்சம் இன்னைக்கு உங்க எல்லோருக்கிட்ட கூட சாத்தான் தோத்து போயிருக்கிறார். ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கிறாரு அந்த இருக்குள்ளே வைக்கிருக்கு. ஆனா கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த வாஞ்சி இருந்துச்சு. தேவன் இறக்கம் கிருபை கொடுத்து இந்த நாலு வரைக்கும் இந்த சத்தியத்துக்குள்ள உங்களை கேட்க வந்தார். அநேகர் வந்தாங்க, அநேகர் இன்னைக்கு இல்ல, அநேகர் இருக்க போறதும் இல்ல, அதுவும் நடக்கும். ஆனா நிப்பாங்க மணிகள், மணிகள் நிப்பாங்க, அது நல்லா தெரியும். வலை போடப்பட்டிருக்கு, சகலங்கள் வருது, நல்ல மீன் கூடைக்குள்ள போகும். கேட்ட மீன் மறுபடியும் எரிஞ்சுக்கிட போறோம். தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாம் பகிரங்கமா வெளிப்படையா அன்பா பேசுறோம் உங்களுக்கு. சகோதரர் சகோதரிகளே, சத்தியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்று புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஏழு தூதர்கள் பற்றின ரகசியம் நம்ம பார்க்கும் போது, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கிறிஸ்து இயேசுவின் சரீரமாகிய சபை கடந்து வந்த பாதை சரித்திரம் நமக்கு தெரியுது. இன்னும் இதுக்கு அருமையான அடையாளமா தீர்க்க தரிசனத்துல ரெண்டு ஒலிவ மரம், அதுல இருந்த ரெண்டு குழாய்கள், ஒரு ஏழு அகல்களை கொண்ட குத்து விளக்கு, அதுல அது அருமையான ஒரு நூல். அந்த ஏழு விளக்குகள் அகல்கள் குறிக்கிட்டு ஏழு கால பகுதிகள், அந்த ஏழு அகல்களுக்கு மேல ஒரு கிண்ணம் இருக்குது, அந்த கிண்ணம் குறிக்கிட்டு ஏழு சபை கால பகுதியில கடந்து வர சபைக்கான தலையாகிய கிறிஸ்து இயேசுவ. அந்த கிண்ணத்திலிருந்து அந்த ஏழு அகல்களுக்கு ஏழு குழாய்கள் வருது. அந்த கிண்ணத்திலிருந்து தான் எண்ணெய் ஏழு குழாய்கள் மூலம் இந்த ஏழு அகல்களுக்கு வருது. எது கிடையாதுன்னா கர்த்தர் இயேசுவ தலையாக இருக்கிற சபைக்கு அவர்கிட்ட இருந்து இந்த ஏழு தூதர்கள் மூலமா ஏழு கால பகுதியின் பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய சத்தியம் தரப்படுது. இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு குழாய் மூலம் ரெண்டு ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் வருது. ரெண்டு ஒலிவ மரம் குறிக்குது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதுல வெளிப்பட்ட விஷயங்களே கர்த்தரேசு மூலமா ஏழு பூதங்கள் மூலமா ஏழு கால பகுதி பரிசுத்தவான்களுக்கு தரப்படுகிற அரேஞ்ச்மெண்ட். அது நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா டைம் அங்க இல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, இதுவே கர்த்தரேசுடைய மேயான சபையினுடைய உண்மைய சரித்திரம். இப்போ லவோதிக்கேய சபையினுடைய கால பகுதியில நாம அங்க இருக்கிறோம். தேவசாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.
இனி வரக்கூடிய படம் இருக்கிறார்கள்